from the conference center
Salt Lake City in ஆலய சதகத்தில் உள்ள மாநாட்டு மையத்திலிருந்து இது பிற்கால பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து சபையின் 179வது வருடத்து பொது மாநாடு பொது அதிகாரிகள் மற்றும் சபையின் பொது அலுவலகத்திலிருந்து சொற்பொழிவாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் சால்ட் லேக் பிரதேச மத கல்வி நிலையங்களில் உள்ள ஒரு இணை பாடற் குழுவிலால் இந்த கூட்டத்திற்கு இசை வழங்கப்படுகிறது இந்த ஒளிபரப்பு பென்வைல் கம்யூனிகேஷன் ஒரு பொது சேவையாக வழங்குகிறது இந்த நிகழ்ச்சியின் எந்த ஒரு மறு தயாரிப்பு மறுபதிப்பு ஒளிப்பதிப்பு எழுத்து வடிவமாக்குதல் மற்றும் பிற பயன்பாடுகள் எழுத்து மூலமான ஒளிப்பதிவில் இன்று தடை செய்யப்பட்டுள்ளது டீட்டர் எஃப் உக்தோர்ஃப் இந்த மாநாட்டை நடத்துவார் சகோதர சகோதரிகளை பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 179வது வருடாந்திர பொது மாநாட்டின் 2வது கூட்டத்திற்கு இந்த நண்பகலில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சகோதர உக்தோர்பான நான் இந்த மாநாட்டை நடத்துமாறு இந்த மாநாட்டின் தலைமை தாங்குகிற தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் கேட்டுக்கொண்டார் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் தொலைக்காட்சி வானொலி அல்லது இணையதளத்தின் மூலமாக பங்கேற்பவர்களுக்கும் செயற்கோள்கள் மூலமாக எடுத்து செல்லப்படுகிற மாநாட்டை உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் பிணைய மையங்களில் பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ராஜர் ரிச்சர்டி டிக்டர் மற்றும் ஸ்டீவன் பி ஷேங்க் வழிநடத்தலின் கீழ் பெனி குட் லைஃப் லிண்டா மார்க்கெட்ஸ் ஆர்கன் வாசிக்க சால்ட் லேக்கில் பகுதியின் கல்வி நிலையங்களில் இணைந்த படற்குழுவால் இந்த கூட்டத்திற்கு இசை வழங்கப்படும் கம் த குளோரியஸ் டே ஆஃப் ப்ராமிஸ் என்ற பாடலை பாடி இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம் பின்னர் 74 ஸ்பென்சர் ஜே காண்டி ஆரம்ப ஜபம்
Our righteous and holy Father in heaven,
பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, நாங்கள் இந்த நாட்டில் நாங்கள் சேர்ந்திருப்பதற்காக இந்த
We pray for a rich outpouring of thy spirit. Wilt thou please bless us with
ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்கள் எங்களது மனதுகளை திறந்து இங்கு கிடைக்கும் வார்த்தைகளுக்கு நாங்கள் ஊக்கம் கொடுப்பதற்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இங்கு எமது வாழ்க்கையை நாங்கள் உங்களுக்கு தருவதுமாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமீன்.
King of Kings என்ற பாடலை இப்போது பாடற்குழுவர் பாடினார்கள். பொது அதிகாரிகளையும் பிரதேச எழுபத்தினரையும் பொது துணை சங்க தலைவர்களையும் ஆதரித்தலின் வாக்குக்காக நான் சமர்ப்பிக்க தலைவர் மான்சன் கேட்டுக்கொண்டார். சபை கணக்கு தணிக்கை அறிக்கையும் சபை கணக்கு தணிக்கை மேலாளர் இயக்குனர் சகோதரர் ராபர்ட் டி ப்ளூ கார்ன்வெல் வாசிப்பார். அவரை தொடர்ந்து 2008 சபை புள்ளிவரை அறிக்கையை பிரதான தலைமையின் செயலாளராக சகோதரர் புரூக் பி ஹேல்ஸ்.
தலைவர் தாமஸ் ஸ்பென்சர் மான்சன் அவர்களை பிற்கால பிரசித்தவான்களின் தீர்க்க தரிசியாகவும் தூர திருஷ்டிகராகவும் வெளிப்படுத்துபவராகவும் என்றி பெனியன் ஐரிங் பிரதான தலைமையின் முதல் ஆலோசகராகவும் டிடியர் ஃப்ரெட்ரிக் ஒக்டோபை பிரதான தலைமையின் இரண்டாம் ஆலோசகராகவும் நாம் ஆதரிக்க ஆதரவு செய்யவும் எதிர்ப்புகள் இருந்தால் திரை செய்யவும். பாய்ட் கெனத் பெக்கர் பன்னிரு அப்போஸ்தலர் குழுமத்தின் தலைவராகவும் பின்வருவர் அந்த குழுமத்தின் அங்கத்தினர்களாகவும் நாம் ஆதரிக்க முன்மொழியப்படுகிறது.
Russell M. Nelson, Dallin H. Oaks, M. Russell Ballard, Richard G. Scott, Robert D. Hales, Jeffrey R. Holland, David A. Bednar, Quinton L. Cook, D. Todd Christofferson, and Neil L. Anderson. Those in favor, please...
ஆதரப்பு தெரிவு செய்யவும். எதிர்ப்புகள் இருந்தால் தெரிவு செய்யவும். பிரதான தலைமையின் ஆலோசகர்களும் பன்னிரு அப்போஸ்தலர்களும் தீர்த்துக்க தரிசிகளாலும் தூர திருஷ்டிகளாலும் வெளிப்படுத்துபவர்களாலும் நாம் ஆதரிக்க முன்மொழியப்படுகிறது. ஆதரவு செய்யவும். மாறாக இருந்தால் தெரிவிக்கவும். மூத்தர் நீல் ஆண்டர்சனை எழுபதின் குழுமத்திலிருந்து விடுவிக்க முன்மொழிய செய்யப்படுகிறது. அவரின் ஊழியத்திற்கு நன்றி செய்ய விரும்பவர்கள் தெரிவிக்கவும். பின்வருவோரை பகுதி எழுபதின் மறையிலிருந்து நாம் விடுவிக்க மொழி செய்யப்படுகிறது.
Wolfer W. Anderson, Koichi Aoyagi, Jose E. Bosa, G. Lynn Prenchley, John J. Chipman, Yoon Wang Choi, Clayton M. Christensen, Ernesto R. Da Silva, James Dunlop, David W. Eka, E. Le Anze, Eduardo E. Fernando, Louis E. Francia, Joseph T. Hicken, Michael H. Holmes, Peter F. Hopoate, Toru Hota, William K. Jackson, Bin Kikuchi, Miguel Ali, Yong Wang Lee, Alfredo Heliton de Lemos, James B. Martino, Lamont W. Moon, Kent H. Murdoch, Brent H. Nielsen, Alexander R. Nunez, Russell T. Oscarthorpe, Edilson Di Paola Parelia, Pedro J. Penha, Errol S. Phippen, Neil E. Pitts, Gary L. Pocock, Dale G. Renland, Ronald A. Stone, Jean Tiffin, and Alan Young.
இவர்களது உயர்வான ஊழியத்திற்கு நமது நன்றியை எங்களோடு தெரிவிக்க விரும்பவர்கள் தயவு செய்து தெரிவிக்கவும். சகோதரர்கள் ராஜமேரல், டேனியல் ஜட், வில்லியம் டி ஆஸ்வால் ஞாயிறு வகுப்பு தலைமையிலிருந்து விடுவிக்க மொழி செய்யப்படுகிறது. சகோதரர்கள் சார்ஸ் டல்குவெஸ்ட், டீன் பர்ஜஸ் மற்றும் மைக்கேல் நீடியர் இவர்களை இளைய வாலிபர்கள் தலைமையிலிருந்து விடுவிக்க முன்மொழியப்படுகிறது. அத்துடன் ஞாயிறு வகுப்பு இளைய சங்கங்களையும் விடுவிக்க முன்மொழியப்படுகிறது. இவர்களின் ஊழியத்திற்கு நன்றி செய்ய விருப்ப தெரிவிக்கவும். மூப்பர் டொனால் ஆல்ஸ்ட்ரம் எழுபதின் அங்கத்தினராக ஆதரிக்க முன்மொழியப்படுகிறது. ஆதரவு செய்யவும். எதிர்ப்புகள் இருந்தால் செய்யவும். பின்வரும் புதிய எழுபதின் அங்கத்தினர்களை நாம் ஆதரிக்க முன்மொழி செய்யப்படுகிறது.
Yoon Wang Choi, Brent H. Nielsen, Dale G. Renland, Michael T. Ringwood, and Joseph W. Citati. And as new members of the Second Quorum of the 70, Wolford W. Anderson.
Bruce A.
Carlson, Bradley D. Foster, James B. Martino, Kent F. Richards, and Gregory A. Schweitzer. All in favor, please manifest it.
Adarai seyyavum, edirppugal irundal seyyavum. Pinvarum pudhiya pagudhi 70 in angathinargalai aadharikka munmali seyyapadugirathu.
Victor A. Asconvieta, Juan C. Avia, Duk So Baia, Dennis C. Primhall, Thomas M. Charrington, Samuel W. Clark, Carl B. Cook, Kevin R. Duncan, Rodolfo C. Franco, Garrett W. Gong, Mauro Juno, Larry S. Kacher, Vaughn G. Keach, Katsumi Kasume, German Laboriel, J. Christopher Lansing, David E. Lesieur, Paolo C. Lorero, Stephen J. Lund, Dimitri Marchenko, Abraham Martinez, Hugo A. Martinez, Freebody A. Mensa, Christopher B. Mundy, Hirofumi Nakatsuka, He Coin O, Chikao Oishi, Alejandro S. Patania, Renato M. Petla, Marcos A. Prieto, Jonathan C. Roberts, J. Craig Rowe, Manfred Schütze, Walter C. Selden, T. Marama Tarati, Warren G. Tate, Hesbon O. Uzi, Jack D. Ward, and Randy W. Wilkinson. All in favor,
please. Any opposed? சகோதரர் ட்ரெண்ட் ஆஸ்கோபோஸ் ஞாயிறு வகுப்பின் புதிய தலைமராகவும் டேவின் மெரல் முதல் ஆலோசகராகவும் மற்றும் ஆஸ்டன் ரிச்சர்ட்ஸன் இரண்டாவது ஆலோசகராகவும் ஆதரிக்க முன்மொழியப்படுகிறது. சகோதரர் டேவில் லிரோய் பேக் புதிய இளைய வாழ்பிரங்களின் சபையின் தலைவராகவும் லெரி எச் மில்லர் முதல் ஆலோசகராகவும் மற்றும் குவிண்ட் எதிர்ப்புகள் இருந்தால் செய்யவும். பிற பொது அதிகாரிகளையும் பகுதி எழுபதின்மர்களையும் மற்றும் பொது துணைக்குழு தலைமைகளையும் தற்போது அமைக்கப்பட்டுள்ளபடி நாம் ஆதரிக்க முன்மொழியப்படுகிறது. ஆதரிப்பு செய்யவும், எதிர்ப்புகள் இருந்தால் தெரிவு செய்யும். தலைவர் மான்சன், வாக்கெடுப்பு முன்மொழியப்பட்டவைகளுக்கு ஆதரவாக ஒரு மனதாக இருந்திருக்கிறது. உங்கள் ஆதரவு வாக்குக்கும் உங்கள் விசுவாசம் மற்றும் ஜெபங்களுக்கும் சகோதர சகோதரிகளே நன்றி.
And the new Sunday School and Young Men Child Presidencies to take their places on the stand. These will be some long walks, as President Monson said today. We welcome all of those, especially also Elder Anderson, who became this morning the 97th apostle to serve in this dispensation. The calling of the apostle, as you know, goes back to the Lord Jesus Christ. And those 70s you just see walking up there are the ones the scripture called for, that the 12 should call on them to before any other. Thank you, brethren. We shall now hear from Elders M. Russell Ballard and Quinton L. Cook of the Quorum
of the 12. 12 apostles-idamirundhu naam ketpom.
You made a mistake.
I am neither. To the first presidency of the Church of Jesus Christ of Latter-day Saints.
பிரசவங்கள் இயேசுகளின் சபையின் பிரதான தலைமைக்கு கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 160 பாகத்தில் உள்ள வெளிப்படுத்துதல் குறிப்பிட்டபடி தசம பாகங்களையும் நிர்வகிக்கும் முழு சபை நிதி செலவினங்களையும் அங்கீகரிக்கிறது. இக்குழு பிரதான தலைமை 12 அப்போஸ்தலர்களும் மற்றும் தலைமையேற்றும் ஆயம் ஆகியோரை கொண்டுள்ளது. இந்த குழு சபைத்துறைகளுக்கும் செயல்களுக்கும் வரவு செலவை அங்கீகரிக்கிறது. சபைத்துறைகள் அங்கீகரிக்கப்பட்ட வரவு செலவுகளுக்கு ஏற்றவாறும் சபை கொள்கைகளை முறைகளின்படியும் செலவு செய்கின்றன. சபையின் தணிக்கை துறை பெற்றப்பட்ட நிதி செலவினங்கள் மற்றும் சபை சொத்துக்களை பாதுகாத்தல் போன்ற கட்டுப்பாடுகளுக்கு போதுமான மதிப்பீடு செய்ய தேவையான எல்லா பதிவேடுகளையும் கருவிகளையும் பார்க்க அனுமதிக்கிறது. சபை தணிக்கை துறை எல்லா பிற சபை துறைகள் மற்றும் செயல்பாடுகளிலிருந்து சுதந்திரமானது. இதன் பணியாளர்களில் சான்றிதழ் பெற்ற பொது கணக்காளர், தணிக்கையாளர்கள் மற்றும் தகுதி வாய்ந்த நிபுணர்கள் அடக்கியதாகும்.
Certified Information Systems Auditors and other credential
செய்யப்பட்ட தணிக்கைகளின் அடிப்படையில் எல்லா சாதனைகளையும் பொறுத்த அளவிலும் நன்கொடைகள் பெற்றப்பட்டதிலும் செலவு செய்யப்பட்டதிலும் 2008 வருடத்தின் சபை சொத்துக்களிலும் போதுமான கணிப்பு நடைமுறைகள் அங்கீகரிக்கப்பட்ட வரவு செலவுகள் மற்றும் சபை கொள்கைகள் நடைமுறைகளின்படி உள்ளது என சபை தணிக்கை துறை கருதுகிறது. மரியாதையோடு சமர்க்கப்படுகிறது. சபை தன்னிக்கை துறை ராபர்ட் டபிள்யூ கான்ட்வெல், நிர்வாக இயக்குனர். சகோதர சகோதரர்களே, டிசம்பர் 39, 2008 வரை சபையின் வளர்ச்சி மற்றும் செயல்பாடு குறித்த பின்வரும் அறிக்கையில் பிரதான தலைமை வழங்குகிறது. சபை அங்கங்கள் பிணையங்கள் 2818, ஊழியங்கள் 348, சேகரங்கள் 622, தொகுதிகளும் கிளைகளும் 28,109, மொத்த அங்கத்தினர்கள் 13,05,809, பதிவு செய்யப்பட்ட புது குழந்தைகள் 121,502, ஊழியக்காரர்கள் முழுநேர ஊழியக்காரர்கள் 52,494, ஆலயங்கள் 2008 4 ஆலயங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. ரெக்ஸ்பர்க் ஐடகோ, பிரேசில், பனமா சிட்டி பனமா, 2008 மெக்சிகோ சிட்டி மெக்சிகோ ஆலயம் மறு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. டிசம்பர் ஆலயங்கள் மொத்த எண்ணிக்கை 128. கடந்த ஏப்ரல் வரை மறைத்த பிரபலமான அங்கத்தினர்கள்
Sister Alice Thornley Evans, widow of Elder Richard L. Evans of the Quorum of the 12 Apostles, Elder J. Thomas Fiennes, an emeritus general authority, Elder Douglas H. Smith, a former member of the 70, Sister Harriet Barbara Washburn, wife of Elder J. Ballard Washburn, a former member of the 70, and Brother Daniel H. Ludlow, former director of the Church Correlation Department and editor-in-chief of the Encyclopedia of Mormonism.
Brothers and sisters, as I mentioned before, we shall now hear from Elders M. Russell Ballard and Quinton L. Cook of the Quorum of the 12 Apostles.
ஒரு கவர்ச்சிகரமான சில சமயங்களில் திகைப்பு கூட்டுகிற காலத்தில் நாம் வாழ்கிறோம். எனது மாநாட்டு சொற்பொழிவின் உரையை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் என அன்றொரு நாள் எனது பேர பையனிடம் நான் சொன்னேன். அவனது குழப்பத்தை அவனது முகம் காட்டியது. உங்களது மாநாட்டு பேச்சை நீங்கள் உரையாக்கப் போகிறீர்களா? அவன் கேட்டான். மாநாட்டு மையத்தில் நீங்கள் அதை கேட்க வேண்டும் என நான் நினைக்கிறேன். சில உரைகளை மிக எளிதாக இருக்கும். அந்த பேரனுக்கும் எனது பேரப்பிள்ளைகளுக்கும் அப்படியே சபையின் அனைத்தும் இளம் வயதானருக்கு என்னிடம் ஒரு செய்தி இருப்பதால் இன்று பேச இந்த வாய்ப்பிற்காக நான் நன்றியுள்ளாக இருக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன் நான் வியாபாரத்தில் இருந்த போது எனது தகப்பனார் ஆலோசனையை கவனமாக்க கேட்டதால் எனது பரலோக பிதாவிடமிருந்து வழிநடத்தலை எனக்கு கொடுத்த ஆவியின் உணர்த்தலுக்கு நான் செவி கொடுக்காததாலும் மிக விளைவு மதிப்புள்ள பாடத்தை கற்றுக்கொண்டேன். எனது தகப்பனும் நானும் வாகன வியாபாரத்தில் இருந்தோம். தங்களில் புதிய கார்களை விற்பதற்கு ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி வியாபாரிகளை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு மிகப்பெரிய வெற்றியான உற்பத்தியாக அவர்கள் நினைத்திருக்க கார்களை அறிமுகம் காட்சியாக எங்களுக்கு கார்ட்ஃபோர்ட் கம்பெனி நிறுவர்கள் எனது தகப்பனையும் என்னையும் அழைத்திருந்தார்கள். நாங்கள் அந்த கார்களை பார்த்தபோது இந்த வியாபாரத்தில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் கொண்ட எனது தகப்பன் இந்த வியாபாரத்தில் ஈடுபடுவதை பற்றி என்னை எச்சரித்தார். ஆயினும் ஃபோர்ட் கம்பெனியின் விற்பனை மெல்லர் என்னை மிக ஊக்குவித்தார். சால்ட்லேக் சிட்டியில் ஏர்செலின் மொத்த வியாபாரத்தில் முதல் உண்மையிலே கடைசி வியாபாரியின் ஏர்செல் என்றால் என்னவென்று உங்கள் தெரியவில்லை என்றால் உங்கள் தாத்தாவிடம் கேளுங்கள். ஏர்செல் ஒரு மிகப்பெரிய தோல்வி. இப்போது இந்த அனுபவத்திலிருந்து ஒரு ஆற்றல் மிகுந்த பாடம் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. வாழ்க்கையில் மிக அர்த்தமுள்ள போதனைகளை சிலவற்றை கேட்கவும் கற்றுக்கொள்ளவும் நீங்கள் விரும்பும் போது அவைகளை உங்களுக்கு முன் சென்றவர்களிடமிருந்து கேளுங்கள். நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற இடங்களிலே அவர்கள் நடந்தார்கள். நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்திருப்பதை அதை அவர்கள் அனுபவித்தார்கள். அவர்கள் ஆலோசனை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு பலனாகும், ஆசீர்வாதமாயிருக்கும். திருமணங்களும் நேராக உங்களை வழிநடத்த அவர் உங்களுக்கு உதவ முடியும். உங்களை அழைக்கக்கூடிய தீர்மானங்களிலிருந்து உங்களை அவர்களால் திருப்ப முடியும். உங்களில் முன்னால் சென்று உங்கள் பெற்றோரையும் மற்றவர்களும் நீங்கள் நோக்கும் போது அப்படியே செய்ய நீங்கள் முயற்சிக்க விசுவாசம் ஒப்புக் கொடுத்தால் மற்றவர்களின் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். அதை பற்றி சிந்திப்பதும் அர்த்தமற்றது என்று ஒரு கட்சியை கற்பனை செய்வது கடினமானது. அநேக தொழில் நிபுணர்கள் உள்பயிற்சி தேவைப்படுகிறது. அப்போது அனுபவம் மிக்கவர்களும் இருந்து அவர்கள் அனுபவிப்பதை அவர்கள் சேகரித்து அறிவையும் கற்றுக்கொள்ள துடிப்பான நிபுணர்கள் அவர்கள் பின்னாக போவார்கள். விளையாட்டு காலத்தில் ருக்கீஸ் பெஞ்சில் அமர்ந்து அனுபவிக்க விளையாட்டு வீரர்களை கவனிக்கும்படி எதிர்பார்க்கப்படுவார்கள். கர்த்தருக்கு ஆற்றலாக செவிக்க சரியான வழியே புதிய ஊழியக்கார் கற்றுக்கொள்ள ஒரு முத்த கூட்டலின் அனுபவம் உதவ அவருடன் புதிய ஊழியக்காரர்கள் நியமிக்கப்படுவார்கள். நமக்கு வேறு வழி இல்லாமல் நமது சொந்த முயற்சியை மேற்கொள்ளவும் நாம் முன்னேறி செல்லும் போது கண்டுபிடிக்கிற வயல் நம்மால் முடிந்த சிற்பனையே செய்வோம். சில சமயங்கள் வரும். உதாரணமாக தற்கால தொழில்நுட்பர்கள் வரும்போது எனது தலைமுறையில் உள்ள அநேக மக்களின் அனுபவம் உதவ முடியது. தற்கால தொழில்நுட்பங்களில் நமக்கு பிரச்சனைகள் வந்தால் நம்மை விட அதிக அதை பற்றி அதிகமாக தெரிந்து ஒருவரை நாம் நாட வேண்டும். அதாவது இள மக்களின் உங்களில் ஒருவரை கேட்க வேண்டும். எனது இள நண்பர்களே, உங்களின் நித்திய வாழ்வின் மிக முக்கிய கேள்விக்கு வேதங்களில் அப்போஸ்தலர் தீர்க்க தரிசனங்களின் வார்த்தைகளை மற்றும் சாட்சிகளை பதிலளிக்கின்றன என்பதை உங்களுக்கு இன்று எனது செய்தியும் சாட்சியும். இந்த வார்த்தைகளை அதிகம் அளவில் எந்த குறைவான முக்கிய உத்தவத்தை கொடுக்காமல் பழைய மற்றும் நீங்களால் வயது வந்தவர்களிடமிருந்து வருகிறது என்பதே உண்மை. அர்ப்பணிப்பின் வாழ்க்கை பல ஆண்டுகளாக கற்றுக்கொண்டவர்களிடமிருந்து அவர்களை வருவதால் உண்மையிலே உங்களுக்கு அவர்களின் வார்த்தையை மிக மதிப்புள்ளதாக இருக்கிறது. ஜார்ஜ் சாண்டானியாவுக்கு சமர்ப்பிக்கப்படுகிற ஒரு புகழ்பெற்ற உரையாற்றா இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அதை கேட்டிருக்கலாம். பழைய நினைவிக்காதவர்கள் அதை திரும்ப செய்ய கண்டனம் செய்யப்படுகிறார்கள். பழைய நினைவில் வைத்தவர்கள் அதை திரும்ப செய்ய கண்டனத்துக்கு உள்ளா இருக்கிறார்கள் என்பதை சேர்த்து இந்த மேற்கோள்கள் பலவேறு வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் சரியான பத்தத்தை பொருட்படுத்தாமல் அதன் உணர்வு ஒப்பற்றது. பழையிலிருந்து கற்றுக்கொள்ள மகத்தான பாடங்களில் இருக்கின்றன. பழைய தவறுகளை மோசமான தேர்ந்தெடுப்புகளையும் திரும்ப செய்வதால் உங்கள் ஆவிக்குரிய பலத்தை நீங்கள் இழந்து போகாதிருக்க அவர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடால் எழுதப்பட்டிருக்கிறதை போல் தேவனின் பிள்ளைகளின் வாழ்வில் வரலாற்றின் மாதிரி திரும்ப வருகிறதை பார்க்க நீங்கள் ஒரு பிற்கால பரிசுத்தவான்கள் இருக்க வேண்டியதில்லை. மத நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க தேவையில்லை. நீதியான வாழ்க்கையில் துன்மார்க்கத்தை பின்பற்றி ஒரு சுற்றாக வருவதை மீண்டும் மீண்டும் நாம் பார்க்கிறோம். அப்படியே இந்த கண்டனத்தின் நாகரிகங்களை சரியாக அதே மாதிரி பின்பற்றியதன் மர்மன் புத்தகத்தில் எழுதப்படுகிறது. தாழ்மைக்கு மனம் திரும்புதலும் மறுதலுக்கு அவர்களை போதுபோது அளவிற்கு தங்கள் மேல் அழிவுகளை மக்கள் கொண்டு வருவதை நீதி செழிப்பாய் பின்பற்றியதை அதை தொடர்ந்து பொருட்கள் செக்கரிசு துன்மார்க்கம் தொடர்ந்து ஒழுக்கம் விழுந்தது. புதிய ஏற்பாட்டு காலம் எழுதிக்கொண்டு சுருக்கமான ஆண்டுகளில் வரலாற்று மாதிரி மீண்டும் திரும்பியது. இம்முறை மக்கள் கிறிஸ்துவுக்கு அவரது அப்போஸ்தலருக்கும் விரோதமாக திரும்பி அதன் விழுச்சி மிக பெரியதாக இருந்தது. மகா மதம் மாறுபாடு என அதை நாம் கேள்விப்படுகிறோம். அது இருளின் காலங்கள் என அழைக்கப்படுகிறது. நூற்றுக்கணக்கான ஆவிக்குறிகள் மந்திரத்துக்கு அறிவினத்திற்கு நடத்தியது. இப்போது இந்த வரலாற்றில் மீண்டும் நடைபெறும் மதுமாற்றும் படி காலங்களில் ஆவிக்குரிய இருளை பற்றி மிக தெளிவாக நான் சொல்ல வேண்டும். நமது பரலோக பிதா தனது பிள்ளைகளை அனைவரையும் நேசிக்கிறார். அனைவருக்கும் தாங்கள் வாழ்வில் சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும் எனும் அவர் விரும்புகிறார். தேவன் தனது முதுகை தனது பிள்ளைகளுக்கு காட்டியதில் ஆவியின் இலி இழக்கப்படவில்லை. மாறாக அவரது பிள்ளைகளை ஒன்று சேர்ந்து தாங்கள் முதுகலை அவருக்கு காட்டியதின் விளைவு தனிப்பட்டவர்களால் சமுதாயங்களில் நாடுகளால் நாகரிகங்கள் முழுவதும் செய்யப்பட்ட மோசமான தேர்ந்தெடுப்புகளால் வந்த ஒரு இயற்கையான விளைவை ஆவிக்குரியல். காலம் முழுவதிலும் இது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நமது தேர்ந்தெடுப்புகள் தனிப்பட்டதானும் ஒன்று சேர்ந்து எடுக்கப்பட்டவைகளை நமக்கு நமது சந்தியருக்கும் ஆவியின் விளைவுகளால் வந்தன என்பது இந்த வரலாற்று மாதிரியின் மகத்தான பாடங்களில் ஒன்று. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவரது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தேவனின் விருப்பம். ஜீவிக்கிற தீர்க்கதரிசிகள் மூலமாக பூமிக்கு சுவிசேஷம் சத்தியத்தின் அற்புதமான மறுஸ்தாபத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. 1800 ஆரம்ப காலத்தில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக சுவிசேஷத்தின் மறுஸ்தாபித்தம் மட்டுமே மிக எடுத்துக்காட்டு. நோவா, அபிராகாம், மோசா போன்ற தீர்க்கதரிசிகளும் அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கூட ஆரம்ப காலங்களில் இதே மாதிரியான மறுஸ்தாபங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபை அதிகாரபூர்வமாக ஸ்தாபிக்கப்பட்டு எந்த அளவிலும் அசாதாரணமாயிருக்கிறது. 179 ஆண்டுகள் கடந்து போயின. விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தின் அழிவுகள் இத்தகைய ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தின் ஒரு காலம் ஒருபோதும் வரலாற்றில் குறைக்கப்படவில்லை. உலகம் முழுவதிலும் சுவிசேஷம் வளர்ச்சியும் விரிவையும் சத்தியமாக இந்த முன்னேற்றங்கள் உதியவது. ஆனால் அவர்களை பொருட்களின் மேல் பேராசியும் சுயரக்கத்தையும் உலகத்தின் இறக்கத்தை கூட கொண்டு வந்தது. நல்ல ராசியின் புது நாகரிகத்தின் எல்லைகளே இல்லை என்று இழுதற்கு தள்ளப்படுகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். சரி தவறு கருத்தை முற்றிலுமாக மறுக்குகிற ஒரு அலைந்து கொண்டிருக்கிற சந்தையில் தேவனின் கற்பனைகளை அடிவாங்குகிறது. மத நம்பிக்கையின்படி வாழ தேர்ந்தெடுத்த யாரையும் பொதுவாக சில குறிப்பிட்ட சமுதாயத்தின் பிரிவுகள் நம்புவதில்லை என தோன்றுகிறது. தங்களில் பாவமான தேர்ந்தெடுப்புகளை சத்தியமான விளைவுகளை பற்றி மற்றவர்களை விசுவாசத்தின் மக்கள் எச்சரிக்க முயற்சிக்கும் போது அவர்கள் பரிசாகம் செய்யப்பட்டு கேலி செய்யப்பட்டு அவர்கள் மிக பரிசுத்த சடங்குகளுக்கு மேன்மையான மதிப்புகளுக்கு பங்கிரமாக கேலி செய்யப்படுகிறது. எனது இளம் சகோதர சகோதரிகளே, இதில் ஏதாவது உங்களுக்கு தெரிந்தவையா இருக்கிறதா? செழிப்பால் தொடர்கிற நீதி, அதை தொடர்கிற பொருட்கள், சொக்குசுகள், துன்மார்க்கு தொடர்ந்து ஒழுக்கம் விழுகிற மாதிரியான வரலாற்று மாதிரி மீண்டும் எழுதுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்களா? அதே மாதிரியே பழைய புதிய ஏற்பாட்டின் மர்மன் புத்தகத்தின் பங்கங்களில் நாம் மீண்டும் மீண்டும் காண்கிறோம். மிக முக்கியமாக இப்போதும் உங்களை எஞ்சிய வாழ்விலும் நீங்கள் எடுக்கிற தனிப்பட்ட தீர்மானங்களில் பழைய பாடங்கள் என்ன மதிப்பை ஏற்படுத்துகிறது.
கர்த்தரின்
குரல் தெளிவாகவும் தவறில்லாமல் இருக்கிறது. அவர் உங்களை அறிவார், அவர் உங்களை நேசிக்கிறார். நித்தியமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க அவர் விரும்புகிறார். ஆனால் தேவன் கொடுத்த சுயதினத்தின்படி தீர்மானம் உங்களுடையது. பழைய புறக்கணித்துவிட்டு முந்திய தலைமுறைகளை தள்ளிவிட்டு வேதனையான தவறுகளை பரிதாபமாக அபாயங்களில் கஷ்டப்பட்டு மோசமான தேர்ந்தெடுப்புகளை அழிவுக்கேதுவான விளைவுகளை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்களா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ளே தீர்மானிக்க வேண்டும். ஏராளமான குமாரர்களும் மரோனியா ஜோசப் ஸ்மித் மற்றும் வீரமுள்ள முன்னோடியர்களை போன்ற உண்மையில் கிறிஸ்துவை பின்பற்றியவர்களை உன்னை எடுத்துக்காட்டுகளை பின்பற்றியாயிருந்தால் உங்களில் பரலோக பிதாவின் கற்பனைகளுக்குள் உண்மையுள்ளவர்களாயிருந்தால் அவர்களை செய்வதை போல் தேர்ந்தெடுப்பு இருந்தால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு சிறப்பதாயிருக்கும். பழியிலிருந்து பாடங்களை கற்கும் அளவுக்கு நீங்கள் புத்திசாலியாக இருப்பீர்கள் என்று என் முழு இருதயத்தோடு நான் நம்புகிறேன், ஜெபிக்கிறேன். நெபி அல்லது யோக்காபையைப் போல் இருப்பது நல்லது என தெரிந்து கொள்ள சரி, துன்மார்க்கு ஒருபோதும் சந்தோஷத்தை கொடுப்பதில்லை என்று உணர்வதற்கு கயின் அல்லது காத்தியாவின் பாதை நீங்கள் பின்பற்ற தேவையில்லை. ஒரு குடும்ப வளர்த்தை கொண்டு வர அது ஒரு நல்ல இடமில்லை என்பதை புரிந்து கொள்வதற்கு சந்தோஷம் குருமாராவையும் போல உங்கள் சமுதாயத்தை நீங்கள் அனுமதித்த பள்ளியிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வது இருளில் தடுக்கி விழுவதன் ஆபத்தில் இருந்து ஓடாமல் ஒளியில் தைரியமாக நடக்க உங்கள் அமைதிக்கிறது. இந்த வழியில் தான் இது நடைபெற வேண்டும். இது தேவனின் திட்டம். தகப்பன், தாய், தாத்தா, பாட்டி தாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். பிள்ளைகள் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு பின்னர் தங்களின் சொந்த அனுபவங்களின் மூலமாக வாய்ப்புகளின் மூலமாகவும் மிக நீதியான தலைமுறைகளாக ஆக்கிறார்கள். பழையிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுதல், கீழ்ப்படுதல், விசுவாசம், ஆவியின் சாட்சியின் திட்டமான ஆஸ்திபாரத்தின் மேல் தனிப்பட்ட சாட்சியாக கட்ட உங்களை அனுமதிக்கிறேன். சரித்திரமாகவும் கலாச்சாரமாகவும் இந்த பாடங்களை கற்க அது போதுமானதல்ல. அர்த்தமும் செய்தியும் உங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டது வரை பெயர்களை தேதிகளையும் சம்பவங்களையும் தொடரியும் ஒரு அசரிக்கப்படா பக்கத்திலிருந்து கற்றுக்கொள்ளுதல் உங்கள் அதிகமாக உதவுவது. சாட்சியில் பொக்கிஷப்பட்ட விசுவாசத்தால் நிறுவுற்றுப்பட்டு பழையத்திலிருந்து உள்ள பாடங்கள் உங்கள் இருதயங்களில் வேறொன்றி நீங்கள் யாரென்று ஒரு சக்தி வாய்ந்து அங்கும் இருக்கிறது.
That is how you know. That is how you avoid the mistakes of the past.
அப்படியே இருந்தால் தான் பழைய தவறுகளை நீங்கள் தவறிப்பீர்கள். உங்கள் ஆவிக்குரிய அடுத்த மட்டத்திற்கு எடுத்து போவீர்கள். உங்கள் வாழ்வில் பரிசுத்த ஆவின் அமர்ந்து சத்தியத்தை நீங்கள் அனுமதிக்கிறவராகவும் வரவேற்றவராகவும் இருந்தால் பழையிலிருந்து பாடங்கள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்கள் சாட்சிகளை வல்லமை உங்கள் ஆத்மாவுக்கு அவைகளை எரியும். அத்தகைய ஒரு சாட்சியை நீங்கள் எவ்வாறு பெறுவீர்கள்? அதற்கு ஒரு புது தொழில்நுட்பம் இல்லை, இருக்க போவதும் இல்லை. ஒரு சாட்சியை பெற மின் அஞ்சலில் நீங்கள் அதை தேட முடியாது. விசுவாசத்தின் உரை செய்தே அனுபவ முடியாது. எப்போதும் செய்யப்படுகிற அதே வழியில் தான் ஒரு துடிப்பான வாழ்க்கையை மாறுகிற சாட்சியை இன்று நீங்கள் பெறுகிறீர்கள். இது முறை மாறுவதில்லை. விருப்பம், படிப்பு, ஜெபம், கீழ்ப்படிதல் மற்றும் செவியின் மூலமாக இது வருகிறது. அதனால் தான் பழைய தற்கால தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் போதனைகள் எப்போதும் போல் இன்றும் உங்கள் வாழ்க்கையில் பொருத்தமானதாக இருக்கிறது. பழைய பாடத்தில் உயர்ந்த நித்திய பாடங்களை கற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீங்கள் காண எனது பேரப்பிள்ளைகளுக்கும் நீங்கள் எங்கிருந்தாலும் சபையின் இளம் வயதினருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது ஜெபம்.
Wherever you may be, which I offer in the name of Jesus Christ.
Yesu Christu naamathil. Amen.
This mortal life. உலக ஜீவி கடினமான பயணமாக இருக்கலாம், ஆனால் சேருமிடம் உண்மையாகவே மகிமையானது. கிறிஸ்துவு தன் சீஷர்களுக்கு இதை தெரிவித்தார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகள் உங்களுக்கு சொன்னேன். உலகின் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தில் ஜெயித்தேன் என்றார். இந்த மாலையில் எனது நோக்கம் இரு பகுதிகளை கொண்டது. முதலாவது, விசுவாசத்துக்கு எதிரான சில தடை கற்கள் பற்றி பேசுவது. இரண்டாவது, எல்லா பிள்ளைகளுக்கும் பிதாவின் திட்டத்தை பற்றி விவரிப்பதுமாகும். கடந்த இரு வருடங்களாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் உலகம் முழுவதிலும் நமது விசுவாசம் மற்றும் நம்பிக்கையை பற்றி அதிகமாக கலந்துரையாடல் இருக்கிறது. இது புதிதல்ல, சபை வரலாற்றில் முழுவதும் அவ்வப்போது இது நடந்துள்ளது. 1863 ஆண்டில் சார்ல் டிக்கன்ஸ் ஆங்கில எழுத்தாளர் நியூயார்க்கு புறப்பட்டு அமேசன் என்ற பயணிகள் கப்பலில் ஏறினாள். அவரது நோக்கம் அமெரிக்காவில் மேற்கு சபையை கட்ட இடம்பெயர்ந்து சென்று பிற்காலம் பரிசுத்தவான்களின் மனம் அறிய பற்றி அறிவிக்கவே. ஏற்கனவே இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தனர். குறிப்பாக பிரிட்டன் ஊடகத்தில் அவர்கள் பற்றி அவர்களின் நம்பிக்கை பற்றி அதை எழுதவிட்டது. டிக்கன்ஸ் எழுதினார், அவர்கள் பொறுத்தவனால் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லவே நான் கப்பலில் அவர்களின் அப்படித்தான் என நான் நம்பியதால் ஏறினேன். எனது மிக பெரும் ஆட்சியையும் அவர்கள் அது பொறுத்தது. அவர்கள் கவனிக்க டிக்கன்ஸ் மனமாற்றியவர்களுடன் அளவாகிய பின்பு அவர்கள் கவரப்பட்டு இந்த ஆங்கிலேய மனம் மாறியவர்கள் அவர்களின் அதிகமானோர் உடலுடை போகிற அவர்களை அவர்களது நிலைமையில் இங்கிலாந்தில் சிறந்த அருமையானவர்களாய் இவர் விவரித்தார். மறுஸ்தாபித்த உயர்த்த கோட்பாட்டின் மித்தம் அங்கத்தினர்கள் சுவிசேஷத்தில் களி கூர்ந்த சபை ஆனந்தமும் திருப்தியும் அடைகிறார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷத்தின் போதனைகளின் படி வாழ்வதால் நாம் சாதகமாக பார்க்கிறோம். சபையில் சேராதவர்களுக்கு அங்கத்தினர்கள் போதனைகளின் படி வாழாவிட்டால் அது தடைக்கல்லாக இருக்கும். நீதியாக அங்கத்தினர்கள் பற்றிய சாதகமான கருத்து போலல்லாமல் சபை மற்றும் அதன் கோட்பாட்டு பற்றி விவரங்கள் எவ்வாறு உண்மையற்றவையாக நியாயமற்றவையாக கடினமையாகவும் இருக்கின்றன. நமது கோட்பாடு பற்றி இந்த மனோபாவம் வியப்பாக வரவில்லை. கோட்பாடும் உடன்படிக்கையும் கர்த்தர் உலகத்தில் சிலர் தங்கள் குரல்களை உயர்த்தி தேவனை சபிப்பார்கள், சிலர் மனிதர்கள் கொள்கை நிமித்தம் என்னிடலிருந்து தங்கள் இருதயங்களை திருப்புவார்கள் என குறிப்பிட்டார். லண்டனில் அண்மை காலமாக பேருந்து விபரங்கள் பொதுவாக மதம் குறித்து பயங்கரமாக எதிர்ப்பு இருப்பதை தெரிவிக்கிறது. சில மத நம்பிக்கையற்றவர்கள் வெளியேறுவர்கள் அவிசுவாசத்தில் லண்டனில் சிவப்பு 2 மாடி பேருந்துகளில் பெரிய சுவரொட்டி ஒன்றை பணம் கொடுத்துள்ளனர். அது குறிப்பிடுகிறது, ஒருவேளை கடவுளே இல்லை, இப்போது கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு உங்கள் வாழ்க்கையை அனுபவியுங்கள். அவிசுவாசிகள் பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டின் அற்புதங்களையும் இரட்சகரின் கண்ணியிடத்தில் பிறந்ததை உயர்த்தெழுத்தலையும் ஏற்க மறுக்கின்றனர். அவர்கள் இந்த நிகழ்ச்சிகள் தீர்க்க தரிசி ஜோசப் ஸ்மித்தின் பரலோக பிதாவும் இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தையும் அதே எதிர்மறையும் பார்க்கின்றனர். அவர்கள் உன்னதமானவரால் தலைமை தாங்கப்படுகிற பரலோக திட்டத்தின் சாத்தியம் பற்றி வெளிப்படையில்லை. எனது முக்கியமான அக்கறை மத விசுவாசமுடைய பூமியில் உள்ள கௌரவமான ஜனங்களை பற்றியது. ஆனால் அவர்கள் சரியல்லாத கோட்பாடுகளை அதைரியப்படுத்த அல்லது குழப்பப்படுகிறார்கள். உதாரணமாக, வெளிப்படுத்துதல் இப்போது உள்ளது என்ற கோட்பாட்டை பொறுத்தவரை சபை உண்மையாக இருக்க முடியாது. ஏனெனில் அவர்கள் எவ்வொரு கற்பிக்கப்பட்டு எவனோ பரலோகங்கள் மூடப்பட்டு விட்டன என நம்புகிறார்கள். ஒரு அண்மை கால சிறந்த விற்பனையுடைய புத்தகத்தில் ஆசிரியர் பல நூற்றுக்கணக்கான ஐரோப்பியர்களின் அனைவரும் எல்லாம் அன்னப்பறவைகளையும் வெள்ளை என நம்பிய அருமையான உண்மையின் ஒப்பீட்டு பயன்படுத்துகிறார்கள். வித்தியாசம் நிறமுடைய அன்னங்கள் கண்டுபிடிக்கப்பட ஆஸ்திரேலியா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிறகு அது அடிப்படையில்லை. ஆசிரியர் இந்த ஒப்பீட்டை உண்மையிலேயே நடந்த நிகழ்ச்சி விளக்க உதவ பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் எதிர்பார்க்கப்படவில்லை. நான் இந்த ஒப்பீட்டை பற்றி நினைக்கும் போது சபையில் பற்றி உண்மையிலேயே விசாரிக்க அநேகர் மறுத்திருக்கிறார்கள் என உணர்ந்தேன். ஏனெனில் அந்த ஊழிய காலத்தில் வெளிப்படுத்தல் இருக்க முடியாது என அவர் நம்புகிறார். அவர் ஒருவர் சபையில் விசாரித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு இந்த எவ்வளவு கடினமான இருந்தது என விவரிக்கிறார். அவர் சொன்னார், இந்த பூமியில் தீர்க்க தரிசிகள் அப்போஸ்தலர்களுக்கு மீண்டும் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் என என் வாழ்க்கை முழுவதும் கற்பிக்கப்பட்டேன். எனவே ஜோசப் ஸ்மித்தை தீர்க்க தரிசியாக ஏற்றுக்கொள்வது ஒரு தடைகள் ஏற்படுத்தியது. எனினும் ஜெபித்த பின்பு அவர் சொல்கிறார், பூமியில் சுவிசேஷம் உண்மையிலேயே மறுஸ்தாபிக்க செய்யப்பட்ட எனது எனவும் ஜோசப் ஸ்மித் ஒரு உண்மையான தீர்க்க தரிசி எனும் கூறினார். மத நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளவும் அநேகருக்கு ஒரு கருத்து குறிப்பாக குழப்பமாக இருந்தது. என் கொள்ளு தாத்தா ஃபினியஸ் வால்காக்குக்கு இந்த பிரச்சனை இருந்தது. அவர் 1820 கெனெக்டிகல் பிறந்து ஒரு இளையவனாக மிச்சிகனுக்கு இடம்பெயர்ந்தார். தான் சரியான வழியை கண்டுபிடித்தால் அவருக்கு ஊழியம் செய்ய கர்த்தருடன் அவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் என்று குறிப்பிட்டார். அவர் பல சபைகளுக்கு சென்றால் அதில் ஒன்றில் கேட்கப்பட்டார், சபையில் சேர சாட்சி சொல், கிறிஸ்துவனாக இரு. அவரது பதில், அநேக சபைகள் இருந்தால் எதில் சேர்வது என்று அவரால் சொல்ல முடியாது. அவருக்கு தொடர்ந்து அநேக சபைகள் விசாரித்தது. ஒரு கோட்பாடு அவருக்கு குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. சில சமயங்கள் அவர்கள் என்னிடம் தப்பு கண்டுபிடித்தார்கள், ஏனெனில் மனுஷ குடும்பத்துக்கு நான் மிக சுதந்திரமான இரட்சிப்பை விரும்புகிறேன். ஒரு பகுதியினர் இரட்சிக்கப்படும் என்று பெரும் தினம் நித்தியத்துவம் படவும் கர்த்தர் திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்பதை நம்ப முடியவில்லை. 1840 அவர் ஞானஸ்நானம் பெற்றார். கர்த்தரின் அன்பான இறக்கத்திலும் அவரது மகிழ்ச்சியின் திட்டத்திலும் ஃபினியஸ் விசுவாசம் அவர்கள் சொந்த சபைகளின் போதனைகள் பலவீனமாக இருக்கும் போது அநேக கௌரவமிக்க ஆண்களிடம் பெண்களிடமும் பிரபலமாக இருந்தார்கள். ஆங்கிலிகன் சபையின் தலைவரும் சிறந்த பண்டிதரும் ஆசிரியருமான ஃப்ரெட்ரிக் ஃபெரார் ஃபெஸ்டின் மினிஸ்டர் வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில் தன் உரைகளை நரகம் சம்பந்தப்பட்ட ப்ரோடெஸ்டன்ட் சபையில் பொதுமான போதனைகளை சரியானவை அல்ல என்று புலம்பினார். லார்ட் டெனிசன் அவர் கவிதையில் உணர்வை வெளிப்படுத்தினார், தீமையின் கடைசி இலக்கு எவ்விதத்திலும் நன்மையாக இருக்கும் என நாம் நம்புகிறோம் என்று குறிப்பிட்ட பின்பு அவர் தொடர்ந்தார், நோக்கமற்ற கால்களுடன் எதுவும் நடப்பதில்லை, ஜீவன் எதுவும் அழிவதில்லை, குப்பையாக குழியும் தள்ளப்படுத்துவதில்லை, இறைவன் குப்பை மேட்டை நிறைக்கும் போது இரட்சகரின் பாவ நிவர்த்தி எல்லா மனுஷ குலங்களுக்கும் கொண்டு வருகிறது. ஜோசப் ஸ்மித் வெளிப்படுத்துதல் பெற்று சபையை ஸ்தாபித்த போது மனித குலத்தில் அதிகமானோருக்கு இரட்சகரும் பாவ நிவர்த்தி இரட்சிப்பை கொடுப்பது என்று வெகுமான சபையில் போதித்தனர். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட அதிசயமான கோட்பாடு இந்த வாழ்க்கையில் கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படாதவர்களுக்கு உள்ளிட்ட எல்லா மனுஷர் குலங்களுக்கும் சிறு பிள்ளைகள் எதையுமே அறியாதவர்களுக்கும் இரட்சிப்பு திட்டத்தின் பொருத்தம் என அறிவித்தார். நீதிமான்கள் ஆவிகள் மரணத்திற்கு பிறகு பரிசுத்த ஏற்றலைக்கு படுகிறார்கள், தற்காலிக நிலைக்கு வாழ்கிறார்கள். அது அஞ்சத்தக்கது. காரருளும் நிறைந்த இடமாக விவரிக்கப்படுகிறது. அங்கு தேவனுடைய கோபாக்கினையை எதிர்நோக்கி பயமுள்ள உயிர்த்தெழுதல் வரை இருப்பார். எனினும் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியினால் பிறப்பில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவிகள் உயிர்த்தெழுத்தப்பட்டு ஆவியும் சரீரமும் இணைக்கப்பட்டு பூமியில் நமது வாழ்க்கையை விட உயர்வான மகிமையின் ராஜ்யத்துக்கு சாத்தான் மற்றும் அவனது தூதர்கள் போன்ற தாமாகவே தேவனுக்கு எதிராக களங்கம் செய்தவர்கள் மட்டுமே விதிவிலக்கானவர்கள். சிலுவையில் அறையப்பட்டதுக்கும் உலகத்துக்கு பாவங்களை சுமக்கவும் இயேசு உலகத்துக்கு வந்தார். இரட்சகர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசகங்கள் உண்டு. நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். ஒரு பொருத்தமான சுருக்கம் மோசேயில் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதோ இதுவே மனிதனின் அழியாமையும் நித்திய ஜீவனையும் கொடுக்கும் எனது பணியும் எனது மகிமையுமாயிருக்கும்.
He would instruct Joseph to join none of them. They were all wrong. The Savior subsequently ushered in the restoration.
திட்டம் மற்றும் கிறிஸ்துவின் கோட்பாடு போன்ற இரட்சிக்கும் கொள்கைகளும் சம்பந்தப்பட்ட அவரது உண்மையான கோட்பாட்டை இரட்சகர் மறுஸ்தாபிதம் செய்ய கிரியை செய்தார். பிற கிறிஸ்துவ விசுவாசங்களுடன் நமது கோட்பாட்டு வித்தியாசங்களின் முக்கியத்துவம் கருதாது பிற கிறிஸ்துவ சபைகளை குறித்து நமது மனோபாவம் விமர்சனத்திலிருந்து விலகி இருப்பதாகும். அவர்கள் மிகுந்த நன்மை செய்கிறார்கள். அவர்கள் மனுஷ குலங்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். இரட்சகரை பற்றி போதிக்கிறார்கள். வாஷிங்டன் போஸ்டிங் செய்திகளில் நைஜீரியாவில் நமது சபை கூட்டத்திற்கு சென்றார். அந்த நிருபர் ஒரு புதிய அங்கத்தினரை பேட்டி கண்டு அவரது மனமாற்றத்தை பற்றி சொன்னார். ஒரு நகர பேருந்திலிருந்து கீழே குதித்து கட்டணத்துக்குள் சென்றார். அவர் சொன்னார், உடனே உள்ளே கேட்டதை விரும்பினேன். விசேஷமாக நமது விசுவாசத்தை சேர்ந்தவர்கள் ஒருவரும் நரகத்துக்கு போக மாட்டார்கள் என்றதை விரும்பினார். நமது தலைவர்கள் தொடர்ந்து நமக்கு ஆலோசனை அளித்தனர். நமது விசுவாசத்தில் இல்லாதவர்களுக்கு மரியாதையும் பாராட்டும் தெரிவித்து வாழ வேண்டும். அவர்களை மரியாதையுடன் வாழ்வதற்கு மாபெரும் தேவை இருக்கிறது. அவர்களது ஒப்பு கொடுத்தலின் தன்மை அல்லது செயல்பாடும் பற்றி ஒரு பொருட்டின்றி நமது விசுவாசத்தின் அங்கத்தினருக்கு அன்போடு பாசத்தோடும் இருப்பது முக்கியம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நாங்கள் நமது பொறுப்பை நேசிப்பதும் கற்பிப்பதும் ஒருபோதும் மன தளராமல் இருப்பதாகும். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு இலவசமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லா மனுஷரையும் மனம் திரும்புதலுக்கு வலியுறுத்த வேண்டும் என தன் ஜனத்திற்கு கட்டளையிட்டிருக்கிறார். நாம் நியாய பிரமாணங்களுக்கு சுவிசேஷத்தின் நியமங்களுக்கும் கீழ்ப்படுவதினால் மட்டுமே நித்திய ஜீவனை பெற முடியும். அமேசன் கப்பலில் இருந்து டிக்கன்ஸ் சந்தித்த அந்த பொற்காலை ஐரோப்பிய மனம் மாறியோரை அநேக தடை கற்களை தாண்டி இருக்கிறார்கள். வெளிப்படுத்த பரலோகத்திலிருந்து வருகிறது. தீர்க்க தரிசிகளும் அப்போஸ்தர்களும் மீண்டும் பூமிக்கு இருக்கிறார்கள் என்று சாட்சி பெற்றிருந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்டு சுவிசேஷம் விசுவாசம் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இருந்த அற்புதமான இலக்கை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் செய்த கடுமையான பயணம் குறித்து பயப்படவில்லை. அவர்களுடைய மெய்யான இலக்கு பரதீசு. அதை தொடர்ந்து செலஸ்டியல் ராஜ்யத்தில் மென்மைப்படுத்துதல் ஆகும். அதனால் தான் அப்போது இப்போதும் பிற்கால பரிசுத்தவான்கள் பாடலின் கடைசி வரியில் விசுவாசத்துடன் பாடுகிறார்கள், நாம் பிரயாணம் முடியும் முன்பு நாம் மறிப்போமா மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியின் நான் எல்லாமே நலமே. பின்பு பாடு களிலிருந்து துயரங்களிலிருந்தும் விடுபடுவோம். நீதிமான்களுடன் தரித்திருப்போம்.
Rescues the damned and glorifies all who repent.
Even though our journey may be fraught with tribulation,
mulimayana manadurku mudaya tittatte anbana pida koduthirukkar namadu payanam ubathiravangal nirindadaga irundalum ilakku unmayileye mahimaya irukkum namadu paraloga pidavin pillaigal anaivarukkum podumana maaperum rachippin tittam kurithu kali koorgiren yesu kristuvin naamathil amen.
Thank you, brethren.
நன்றி. The choir and congregation will now sing. சகோதரர்களே, இப்போது பாடற்குழு சபையும் இப்போது Let Us All Press On என்ற பாடலை பாடுவார்கள். பாடல் முடிவுக்கு பின் 74 மூப்பர் கெவின் டபிள்யூ பியர்சன் மற்றும் ரஃபேல் இ பீனோ 78 பேசுவார்கள். அவர்களின் உரையாடலுக்கு பின்னர் 12 அப்போஸ்தலர் குழுவத்தின் ரிச்சர்ட் ஜி ஸ்காட் உரையாடுவார்.
This is the 179th Annual General Conference of the Church of Jesus Christ of Latter-day Saints.
I humbly invite the companionship of the Holy Ghost as we discuss a vital principle of the gospel, faith in the Lord Jesus Christ. I acknowledge with deep appreciation and great love examples of true faith and faithfulness in my own life. To godly parents, family, priesthood leaders, beloved missionaries, wonderful children, and a precious eternal companion, I express my deepest love and gratitude. I acknowledge my own need and desire for greater faith as a disciple and witness of Christ. There has never been a greater need for faith in my own life than now. As parents, we have been commanded to teach our children to understand the doctrine of faith in Christ, the Son of the living God. This requires more than merely recognizing faith as a gospel principle. To have faith is to have confidence in something or someone. True faith must be centered in Jesus Christ. Faith is a principle of action and power. It requires us to do, not merely to believe. Faith is a spiritual gift from God that comes through the Holy Ghost. It requires a correct understanding and knowledge of Jesus Christ, his divine attributes and perfect character, his teachings, atonement, resurrection, and priesthood power. Obedience to these principles develops complete trust in him and his ordained servants, and assurance of his promised blessings.
There is no other thing in which we can have absolute assurance. There is no other foundation in life that can bring the same peace, joy, and hope. In uncertain and difficult times, faith is truly a spiritual gift.
கிறிஸ்துவில் விசுவாசத்தை கொடுக்க விட்டால் மிக குறைவாகவே கொடுத்திருக்கிறோம். விசுவாசம் விசுவாசமுள்ளவர்களின் சாட்சியை கேட்பதால் கிளறப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் என உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுமா? அவர்கள் உங்கள் ஈடுபாட்டை பார்த்து உணர்கிறார்களா? பலமான விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்துக்கு கீழ்ப்படிவதால் வருந்தி செய்யப்படுகிறது. மூப்பர் ப்ரூஸ் ஆர் மெக்கான்கி போதித்தார், தனிப்பட்ட நீதிக்கான பரிசை தேவன் அருளிய வரம். விசுவாசம் நீதி இருக்கும். இப்போது இது எப்போதும் கொடுக்கப்படுகிறது. தேவனின் நியாய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிதலின் அளவு அதிகரிக்கும் போது விசுவாசத்தின் தரிப்பதில் அதிகமாகி இருக்கும். தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிதலில் ஏதேச்சையாகவும் சூழ்நிலைக்கேற்றவாறும் நமது பிள்ளைகளுக்கு உதாரணமாயும் எடுத்துக்காட்டாகவும் இருந்து கற்பித்தால் அவர்கள் இந்த முக்கிய வார்த்தை பெறுவதை தடுக்கிறோம். மிக சிறிய எளிய காரியங்களிலும் சரியான கீழ்ப்படிதலின் மனோபாவம் விசுவாசத்துக்கு தேவைப்படுகிறது. நாம் தெய்வீக சக்தியை கேட்டு வாசித்து அனுபவிக்கும் போது நமக்குள்ளே விருந்தியாகிற வாஞ்சை தான் விசுவாசத்தின் துளியாகும். இதே ஆவிக்குரிய ஒளி சேர்க்கையாகும். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கிற கிறிஸ்துவின் ஒளியினால் செய்யப்படுகிற பரிசுத்த ஆவியானவரின் செல்வாக்கு ஒரு இரசாயன கிரையை, ஒரு கலக்கல், ஒரு இருதய மாற்றம் அல்லது அறியும் வாஞ்சையை ஏற்படுத்துகிறது. விசுவாச துளிகள் அதிகரிக்கும் போது விசுவாசம் விருத்தியாகி பின்பற்றவும் உண்மையான கொள்கைகளை கடைபிடிக்கவும் சிறு முயற்சிகள் நடக்கின்றன. கீழ்ப்படிதலின் மாதிரி வினைத்தியாகவும் கீழ்ப்படிதலுடன் தொடர்புடைய குறிப்பிட்ட ஆசீர்வாதங்கள் பெறப்பட்டு நம்பிக்கை தோன்றுகிறது. வாஞ்சை நம்பிக்கை விசுவாசத்தின் வடிவங்கள். ஆனால் விசுவாசம் வல்லமையின் கொள்கையாக நிலையான கீழ்ப்படிதலின் நடந்த மாதிரி மற்றும் மனோபாவத்திலிருந்து வருகிறது. விசுவாசம் தேவனிடமிருந்து வரும் வரம். அதை பெற்ற ஒருவர் ஏராளமாக ஆவிக்குரிய வல்லமை பெறலாம். நாம் நமது முழு இருதயம் பலத்தையும் மனதையும் மற்றும் சக்தியையும் மையப்படுத்தும் போது விசுவாசத்தின் ஒரு வகை விருத்தி அடைகிறது. இது ஒரு மகத்தான ஊழியக்காரன், துடிப்பான நற்குணமிக்க பெண், நீதியான தாயார் தகப்பனார் மற்றும் பெற்றோரின் கண்கள் பார்க்கப்பட்டு உணரப்படுகிறது. இளைஞர் வயதானோர், ஒவ்வொரு நாடு மற்றும் கலாச்சாரம், பல பாஷை பேசுவோர், வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் இடங்களிலும் இருப்பவரின் வாழ்க்கையில் பார்க்கப்படலாம். இது ஆல்மா தீர்க்கதரிசியால் பேசப்பட்ட விசுவாசத்தின் கண் ஆகும். மயப்படுத்தவும் உறுதியாகவும் உண்மையாக கொள்கைகளை தொடர்ந்து பற்றி கொள்வது நம்ம எதிர்க்கிற இருளின் மூடு பணியின் மத்தியிலும் ஆசையாமல் இருக்க திறமை மிகவும் உயர்வானதாகும். இந்த விசுவாசத்தின் குணம் மிகவும் வல்லமை மிகுத்ததாகும். எனினும் எல்லாவற்றிலும் எதிர்ப்பு இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவன் மனுஷன் தானவே செயல்படும் படிக்கு அருளினார். அதன் நிமித்தம் மனுஷன் ஒன்றாலே அல்லது மற்றொன்றாலே சோதிக்கப்பட்டாலொழிய அவன் தனக்கென்று கிரையை செய்ய முடியாது. விசுவாசமும் அப்படிப்பட்டது. விசுவாசத்துக்கு பதிலாக சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் தெரிந்து கொள்வது சோதனையாக இருக்கலாம். மறுரூப மலையில் வல்லமை மிகுந்த ஆவிக்குரிய அனுபவம் பெற்று இயேசு திரும்பி வந்தபோது தன் மகனுக்கு உதவி தேவைப்பட்ட ஒரு பரிதாபமான தகப்பன் அவரை அணுகினான். தகப்பன் கெஞ்சினான், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மீது மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு பதிலில், தன் விசுவாசம் கூடுமானால் ஆகும். ஆவிசுவாசம் நீக்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சந்தமிட்டு சொன்னான். விசுவாசமும் பயமும் ஒன்றாயிருக்க முடியாது. ஒன்று மற்றொன்றை வழிக்கெடுக்கும் எளிய உண்மை இது. நாம் தொடர்ந்து விசுவாசத்தை கடைபிடிக்க வேண்டும். அதே சமயத்தில் அழிக்கிற அவநம்பிக்கையின் அதிகாரங்களை தவிர்க்க வேண்டும். இந்த உண்மை நிலையை விசுவாசம் குறித்து கடுகு விதை பற்றிய இரட்சகரின் போதனை குறிப்பிடுகிறது. பிரயோகப்படுத்த நம்மிடம் உள்ள விசுவாசம் நமது சந்தேகம் மற்றும் அவநம்பிக்கையின் ஆதாரங்களில் குறைக்கப்படுகிறது. உங்களுக்கு நீங்களே இக்கேள்வியை கேட்கலாம், எனது எஞ்சிய விசுவாசம் நேர்மறையானதா அல்லது எதிர்மறையானதா? உங்கள் விசுவாசமும் உங்கள் சந்தேகத்துக்கும் அவநம்பிக்கைக்கும் அதிகமாயிருந்தால் 14 ஆம் என்பது ஆகும். நீங்கள் சந்தேகம் மற்றும் அவநம்பிக்கையின் ஆதாரங்கள் உங்களை ஆளுகை செய்ய அனுமதித்தால் பதில் இல்லை என்பதாக இருக்கும். சந்தேகம் சுவேஷத்தின் கொள்கை அல்ல, அது கிறிஸ்துவின் ஒளியிலிருந்தோ பரிசுத்த ஆவியின் செல்வாக்குகளாலோ வரவில்லை. சந்தேகம் பயத்தோடு தொடர்புடைய எதிர்மறை உணர்ச்சி தன் மீது அல்லது தன் திறமைகள் மீது நம்பிக்கை குறைவதால் இது வருகிறது. தேவனின் பிள்ளைகளாக நமது தெய்வீக அடையாளத்தோடு திறமையோடு பொருந்தாது. சந்தேகம் அதற்கு அதை அதைரியப்படுத்துதலும் வழிகாட்டுகிறது. அதைரியப்படுத்தல் தவறிவிட்ட எதிர்பார்ப்புகளிலிருந்து வருகிறது. கவனிக்காமல் விட்டுவிட்டால் அதிக அதைரியப்படுத்தல், குறைந்த எதிர்பார்ப்புகள், குறைந்த முயற்சி, பலவீனமான வாஞ்சை, ஆவியை உணர்ந்து பின்பற்றுவது அதிக கடினமான தன்மைகளுக்கு வழிநடத்தும். அதைரியப்படுதல் கவன சிதறைகளாகிய முக்கியப்படுத்தாண்மைக்கு வழிநடத்துகிறது. விசுவாச கண்ணுக்கு தேவனாகிய தேவையான முக்கியத்துவத்தை கவனிச்சிதறுதல் தவிர்க்கிறது. கவனசிதறல் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கிற கடினத்திலும் ஏமாற்றத்திலும் தொடர்கிறதை விடுத்து குறைவான ஒப்புக்கொண்டலாகிய அக்கறையின்மைக்கு இடம் செல்கிறது. ஏமாற்றம் வாழ்வின் தவிர்க்க முடியாத பகுதி, ஆனால் அது சந்தேகத்துக்கும் அதைரியமடைதலுக்கும் கவன சிதறலுக்கும் கருத்தின்மைக்கும் வழி நடத்த கூடாது. இது மாற்றவிடாமல் போனால் இப்பாதை கீழ்ப்படியாமைக்கு வழி நடத்துகிறது. அது விசுவாசத்தின் அடிப்படையையே குறைத்து விடுகிறது. எனவே எப்போதும் அதன் விளைவு நம்பிக்கையின்மையாகி அறிந்தோ அறியாமலோ நம்ப மறுப்பதாகும். நம்பிக்கையின்மை என்பது வேதத்தின்படி ஒருவரின் இருதயத்தை கடினப்படுத்தி தெரிந்து கொண்ட நிலை. அது மறைந்து போன உணர்வாக இருக்க வேண்டும். இந்த 6 அழிவு சக்திகளும் சந்தேகம், அதைரியமூட்டுதல், கவனச்சிதறுதல், அக்கறையின்மை, கீழ்ப்படியாமை மற்றும் அவநம்பிக்கை எல்லாம் நமது விசுவாசத்தை அரித்து அழிக்கும். சவாலான நேரங்களுக்கு அதிகமான ஆவிக்குரிய வல்லமை தேவைப்படுகிறது. நமது பரலோக பிதாவாகிய தேவன் ஜீவிக்கிறார். அவரது பிள்ளையாகிய நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் என தாழ்மையாக அறிகிறேன். இயேசு கிறிஸ்துவே நமது இரட்சகரும் மீட்பருமானவர். அவர் ஜீவிக்கிறார். அவரது தனது அபிஷேகம் பெறப்பட்ட தீர்க்கதரிசியாகிய தலைவர் மான்சன் மூலம் சபையை வழிநடத்துகிறார். அவர் ஜீவிப்பதால் நமக்கு முன்பாக நம்பிக்கை பிரகாசிக்கிறது. ஒரு விசுவாச வீட்டில் பயப்படவோ சந்தேகப்படவோ தேவையில்லை.
In the sacred name of the Lord Jesus Christ. Amen.
சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆயத்தில் எனது ஆலோசகராக ஒருவராக அச்சமயத்தில் ஊழியம் செய்து சகோதரர் ஓமார் அல்வேசிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. அவரது 3 வயது மகள் ஒரு கொடிய விபத்தில் மரித்தாள். அன்று நடந்த விவரத்தை அவர் பின்வருவது போல் சொன்னார். நாங்கள் வெனிசுவேலாவில் ஒரு அழகிய கடற்கரையில் சென்றவுடன் எங்கள் பிள்ளைகள் அக்கடற்கரையில் அருகில் இருந்த ஒரு சிறிய ஆற்றில் விளையாட செல்ல எங்களிடம் கெஞ்சி கேட்டார்கள். பின்பு எங்கள் காரில் உள்ள சில பொருட்களை நாங்கள் எடுத்துக் கொண்டிருந்தோம். 2 நிமிடங்கள் கழித்து கரையிலிருந்து வெகு தூரத்தில் அவர்கள் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்தோம். அவர்கள் அருகில் கொண்டு வர நாங்கள் அவர்களை நோக்கி சென்றபோது எங்கள் 3 வயது மகள் பிற பிள்ளைகளோடு இல்லை என்று கவனித்தோம். பிற பிள்ளைகளில் இருந்த இடத்தில் அருகில் அவள் மிதப்பதை காணவே நாங்கள் அவளை தீவிரமாக தேடினோம். நாங்கள் விரைந்து அவளை தண்ணீருக்கு வெளியே இழுத்து அவளை காப்பாற்ற முயற்சி செய்ய சிலர் வந்தனர். ஆனால் எதுவும் செய்ய முடியவில்லை. எங்கள் இளைய மகள் மூழ்கிவிட்டாள். அதைத் தொடர்ந்து அந்த தருணங்கள் மிக கடினமானவை. எங்கள் இளைய மகளின் இழப்பினால் ஏற்பட்ட விரக்தியும் வேதனையும் நிறைந்தவை. அந்த உணர்ச்சி சீக்கிரத்தில் கிட்டத்தட்ட தாங்க முடியாத வேதனையாக மாறியது. எனினும் குழப்பம் மற்றும் நிச்சயமின்மையின் மத்தியில் எங்கள் மனதில் எங்கள் பிள்ளைகள் உடன்படிக்கையினுள் பிறந்தவர்கள் என்ற சிந்தனை வந்தது. அந்த உடன்படிக்கையினால் எங்கள் மகள் நித்தியத்துக்கும் எங்களை சேர்ந்தவள். இயேசு கிறிஸ்துவின் சபையை சார்ந்திருப்பது, அவரது பரிசுத்த ஆலயத்தின் நியமங்கள் பெற்றிருப்பது எவ்வளவு ஆசீர்வாதமானது. இப்போது நாங்கள் கர்த்தருக்கு மிகவும் விசுவாசமாக ஒப்பு கொடுக்க நினைக்கிறோம் மற்றும் இறுதி பரியந்தம் நிலைத்திருக்கவும் நினைக்கிறோம். ஏனெனில் எங்கள் மகளை திரும்பவும் பார்ப்பதற்கு ஆலயம் அளிக்கிற ஆசீர்வாதங்களை தகுதியாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம். சில சமயங்கள் துக்கப்படுகிறோம், ஆனால் நம்பிக்கையின்றி துக்கப்படுபவர்கள் போல அல்ல. இந்த விசுவாசமிக்க குடும்பம் நமது வாழ்க்கையில் உபத்திரவம் வரும்போது உண்மையான ஆறுதலின் ஆதாரம் தேவன் என புரிந்து கொண்டனர். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்வேரஸ் குடும்பம் சந்தித்த கஷ்டமான பாடுகளுக்கு பல ஆண்டுகளுக்கு பின்பு மாபெரும் உபத்திரவத்தின் மற்றொரு விசுவாசமிக்க குடும்பம் எப்படி சிக்கியது என கண்டேன். கோரோ குடும்பத்தில் பலர் ஒரு கொடிய கார் விபத்தில் மரித்தனர். சகோதரர் அப்ரஹாம் கேரோ தன் பெற்றோரை இரு சகோதரர்களையும் மைத்துனரையும் மருமகளையும் அந்த கார் விபத்தில் இழந்தார். பின்வருவற்றை சொன்ன போது சகோதரர் கவரத்தக்க மனோநிலையில் வெளிக்காட்டினார். தேவனுக்கு விசுவாசத்தை காட்டவும் நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்று ஏற்றுக்கொள்ளவும் அவரது சித்தம் கீழ்ப்படியப்பட்டு நாம் அவருக்கு கட்டுப்பட்டவர்கள் என தெரிவிக்க வேண்டிய நேரம் இதுதான். மரணத்தில் சோகமில்லை, ஆனால் பாவத்தில் தான் இருக்கிறது என பல ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர் கிம்பல் போதித்ததை நான் என் சகோதரருக்கு சொல்லி அவர்களுக்கு பலமும் தைரியமும் கொடுத்தேன். ஒரு மனிதன் எப்படி மரித்தான் என்பது முக்கியமல்ல, ஆனால் அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதே முக்கியம். யோபின் வார்த்தைகள் என் ஆத்மாவை நிரப்பின. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பின்பு இயேசுவிடமிருந்து, நானே உயிர்த்தெழுந்தலும் ஜீவனுமாகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மிக கடினமான சூழ்நிலையில் தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்வது நாங்கள் குடும்பமாக பெற்ற ஆவிக்குரிய அனுபவங்களில் இது ஒன்றாகும். இந்த நல்ல குடும்பங்கள் அனுபவித்த 2 அனுபவங்களிலும் வேதனை துக்கமும் விலகியது. ஏனெனில் சுவிசேஷத்தின் ஒளி அவர்களை சமாதானத்தாலும் ஆறுதலாலும் நிரப்பி எல்லாம் நலமாக இருக்கும் என உறுதியளித்தது. இந்த குடும்பங்களின் வேதனை கெத்செமனியில் கர்த்தர் அனுபவித்த வியாகுலத்துடன் ஒப்பிடப்பட முடியாவிட்டாலும் அது இரட்சகரின் பாடுகளை பாவ நிவர்த்தியையும் நன்கு புரிந்து கொள்ள எனக்கு உதவியது.
Savior's suffering and atonement. There is no infirmity, affliction, or adversity that Christ did not feel in Gethsemane.
கெத்செமனியில் கர்த்தர் சகித்த வியாகுலம் இந்த குடும்பங்களின் வேதனைகள் ஒப்பிட முடியாத போதிலும் இந்த இரட்சகரின் பாடுகளை பாவ நிவர்த்தியையும் நன்கு புரிந்து கொள்ள எனக்கு உதவியது. கோட்பாட்டில் உடன்படிக்கையில் பின்வருவதை கர்த்தர் ஜோசப் ஸ்மித்துக்கு வெளிப்படுத்தினார். எல்லோரையும் விட உயர்ந்தவரான தேவனாகி அவரை அந்த பாடுகள் வேதனையிலும் மித்தம் நடுக்கம் ஒவ்வொரு துவாரத்திலிருந்து இரத்தம் சிந்தவும் தரீரம் ஆவியின் பாடுபடவும் செய்தன. அவர் இதிலிருந்து கூடுமானால் விடுவிக்கப்படும் படிக்கு கேட்குமாறு அந்த வேதனை அதிகமாயிருக்கும். ஆகிலும் நமக்காக கசப்பான பாத்திரத்தை அருந்து அவர் தேவனை மகிமைப்படுத்தினார். வாழ்க்கையில் புயல்கள் பற்றி அதிகம் அறிந்த தீர்க்கதரிசி யோசப் ஸ்மித் அவரது மிக கடினமான ஒரு தருணத்தில் தேவனைக்கு சொன்னார், அவர் எங்கே இருக்கிறார், அவர் மறைவிடம் எங்கு. பின்பு தீர்க்கதரிசி தன் குரலை உயர்த்திய போது கர்த்தர் ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகள் அவரிடம் வந்தன. கர்த்தர் ஜோசப் ஸ்மித்துடன் அவருடைய ஆத்மா சமாதானப்படுத்தவும் நிரப்ப வேண்டும் என்றார். அவரது உபத்ரவம் பாடுகளை சிறு பொழுதே நீடித்தது. அவர் அவற்றை தாங்கிக் கொண்டார். தேவன் அவரை உயர்த்தினார்.
தலைவர்
ஹாவர்ட் டபிள்யூ ஆண்டர் சொன்னார், நமது ஜீவியமும் விசுவாசமும் இயேசு கிறிஸ்துவையும் அவரது மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷத்தையும் மையமாக கொண்டால் ஒன்றும் நிரந்தரமாக தவறாக முடியாது. மாறாக நமது ஜீவியம் இரட்சகர் மற்றும் அவரது போதனைகளில் மையப்படுத்தாவிட்டால் எந்த வெற்றியும் நிரந்தரமாக இருக்க முடியாது. இரட்சகர் சொன்னார், அதனால் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதை செய்கிறவன் எவனோ அவனை நான் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின ஒரு புத்திமானுக்கு ஒப்பிடுவேன். மலை சரிந்து வெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியது. அது கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருந்ததால் அது விழுந்து போகவில்லை. என் வார்த்தைகளை கேட்டு அதை செய்யாதவன் ஒவ்வொருவனும் மணல் மேல் தன் வீட்டை கட்டின ஒரு புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடலாம். மழை சொரிந்து வெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியது. அப்போது அது விழுந்தது. அதனுடைய வீழ்ச்சி பெரிதாயிருந்தது. மழை பொழிந்து வெள்ளம் வந்தது. இரண்டு வீடுகள் மீதும் காற்றடித்தது என்று கவனிப்பது அருமையாக இருக்கிறது. ஏனெனில் சுவிசேஷத்தின் வாழ்வதால் நாம் எப்போதுமே உபத்திரவத்திலிருந்து தப்பிப்போம் என்பதாகும். ஆனால் மிக தன்னம்பிக்கையுடன் உபத்திரவத்தை எதிர்கொள்ளவும் தாங்கவும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதாகும். இயேசு கிறிஸ்து நமது இரட்சகர் மற்றும் மீட்பர் என நான் பரிசுத்த சாட்சி அளிக்கிறேன். ஜீவிக்கும் தீர்க்க தரிசியாக தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் மூலம் தன் சபையை வழி நடத்துகிறார். இரட்சகரின் போதனைகளின் படி நாம் வாழ்ந்தால் தேவன் மட்டுமே கொடுக்கக்கூடிய சமாதானத்தை ஆறுதலையும் நாம் கண்டிப்பாக காண்போம். இவற்றை குறித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமென்.
பரிசுத்த ஆலயங்களுக்கு அதிகமாக செல்வதை சாத்தியப்படுத்த கர்த்தர் தன் தீர்க்கதரிசிகளுக்கு உணர்த்தியிருக்கிற நேரத்தில் வசிக்க பற்கால பரிசுத்துவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரும் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளனர். கவனமாக திட்டமிடுவதாலும் கொஞ்சம் தியாகத்தாலும் சபையின் பெரும்பான்மை அங்கத்தினர்கள் தங்களுக்கு தங்கள் முன்னோர்களுக்கு ஆலயத்தின் நியமங்களை பெற்று அங்கு செயல்படும் உடன்படிக்கைகளால் ஆசீர்வதிக்கப்படலாம். நான் உங்களை நேசிப்பதால் வார்த்தைகளை சிதறவிடாமல் இருதயத்திலிருந்து உங்களுடன் பேசப்போகிறேன். அதிக தூரத்தில் உள்ள ஆலயம் செல்ல மாபெரும் தியாகங்கள் செய்தவர்களை நான் பல முறை பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு ஆலயம் அருகில் கட்டப்பட்ட போது குறுகிய காலத்தில் அநேகர் ஒழுங்காக செல்வதில்லை. நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். ஒரு ஆலயம் வசதியாக அருளியில் இருந்தால் போது ஆலயம் செல்ல சிறு காரியங்கள் உங்கள் திட்டங்களை தடுக்கும். ஆலய நியமங்களில் எப்போது பங்கேற்க முடியும் என உங்கள் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட இலக்கங்களை ஏற்படுத்துங்கள். பின்பு அந்த திட்டத்தில் எதுவும் இடைப்பட அனுமதிக்காதீர்கள். ஆலயத்துக்கு நீண்ட பயணம் செய்ய அதிகம் முன்பே திட்டமிடுபவர்கள் போல ஆலயத்துக்கு அருகில் இருப்பவர்களும் இம்முறை உத்தரவாதம் அளிக்கும். 14 வருடங்களுக்கு முன்பு வாரத்துக்கு ஒரு முறையாவது ஆலயம் சென்று ஒரு நியமம் நிறைவேற்ற முடிவு செய்தேன். அந்த நோக்கத்தை எட்ட நான் செல்லும் போது தவறவிட்ட முறைகளுக்கானவற்றையும் செய்து விடுவேன். அந்த தீர்மானத்தை நான் காத்து கொண்டேன். அது என் வாழ்க்கையை மிகவும் மாற்றிவிட்டது. ஆலயத்தில் உள்ள எல்லா பல்வேறு நியமங்களிலும் பங்கேற்க நான் ஒவ்வொரு நியமங்களிலும் பங்கேற்க முயற்சிப்பேன். செயல்படும் நமது ஆலயங்களில் நடத்தப்படுகிற நியமங்களில் பங்கேற்க எவ்வளவு அடிக்கடி செல்வீர்கள் என உங்கள் சொந்த இலக்குகளை ஏற்படுத்த நான் உங்களுக்கு உதவி ஊக்குவிக்கிறேன். ஆலயத்தின் நியமங்களில் பங்கேற்க செல்வதை விட அதிக முக்கியத்துவம் உடையது எது உள்ளது? ஆலயத்தில் ஒன்றாய் ஆராதிப்பதை விட ஒரு தம்பதிக்கு எந்த நிகழ்ச்சி அதிக தாக்கமும் அதிக ஆனந்தமும் மிகுந்த சந்தோஷமும் கொடுக்க முடியும்? ஆலயம் செல்வதால் அதிக ஆதாயம் எவ்வாறு பெறுவது என சில கூடுதல் ஆலோசனைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆலயம் நியமங்கள் சம்பந்தப்பட்ட விசேஷமாக இயேசு கிறிஸ்துவின் பாவநிவர்த்தியின் முக்கியத்துவம் சம்பந்தப்பட்ட கோட்பாட்டை புரிந்து கொள்ளுங்கள். ஆலய நியமங்களில் பங்கேற்கும் போது இயேசு கிறிஸ்துவுடன் உங்கள் உறவையும் பரலோக பிதாவுடன் அவர் உறவையும் கவனித்தல் கொள்ளுங்கள். இந்த எளிய செயல் ஆலய நியமங்களில் தெய்வீக தன்மையில் அதிக புரிந்து கொள்ளுதலுக்கு வழிநடத்தும். ஆலய நியமங்களிலிருந்து கிடைக்கிற ஒப்பு அல்ல ஆசீர்வாதங்களுக்காக எப்போதும் ஜெபத்துடன் நன்றி தெரிவியுங்கள். இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானவை என பரலோக பிதாவுக்கு அவரது நேசகுமாரனுக்கும் சான்று பகிர்ந்ததாக ஒவ்வொரு நாளும் வாழுங்கள். ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்ல திட்டமிடுங்கள். ஆலயத்தினுள்ளே அவசரப்படாமல் இருக்க போதுமான நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆலயத்தின் எல்லா நியமங்களிலும் நீங்கள் பங்கேற்க முடிப்படியாக மாறி மாறி செல்லுங்கள். கர்த்தரின் ஆலயத்தினுள் நுழையும் போது உங்கள் கடிகாரங்களை அகற்றிவிடுங்கள். திறந்த மனம் மற்றும் இருதயத்துடன் நியமத்தின் வழங்கப்படும் ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக கேளுங்கள். யாருக்காக அந்த முக்கிய நியமத்தை நிறைவேற்றுகிறீர்களோ அவர் மேல் கரிசனமாயிருங்கள். அவன் அல்லது அவள் அந்த நியமத்தின் முக்கியத்துவத்தை அடையாளம் காண வேண்டும் மற்றும் தகுதி பெற வேண்டும் அல்லது அவற்றிலிருந்து நன்மை பெற தகுதியாக ஆயத்தப்பட வேண்டுமென்று அவ்வப்போது ஜெபியுங்கள். ஒரு அனுபவத்துடன் முத்திரைக்கப்படும் முன் நியமத்தின் மகத்துவத்தின் அதிகமானவற்றை புரிந்து நினைவில் கொள்ள முடியாது என தெரிந்து கொள்ளுங்கள். போதுமான தொடர்ந்து முக்கிய பணி நடக்கும் நியமங்களில் தொடர்பு கொள்ளப்படுபவற்றில் அநேகத்தை புரிந்து கொள்ள அனுமதிக்கிறது. ஒரு முத்திரைக்கும் நியமம் வாக்கு தத்தத்தின் பரிசுத்த ஆவியால் முத்திரைக்கப்படும். அவரை மதிப்பு பெறவில்லை என்பதை அறியுங்கள். இருவரும் தகுதியானவர்களாயும் முத்திரைய நித்தியமாக இருக்க வேண்டும். ஒரு தம்பதியாக நீங்கள் இன்னும் ஆலயத்தில் முத்திரிக்கப்படவில்லையானால் இந்த வசனங்களை பாருங்கள். செலஸ்டியல் மகிமையில் மூன்று பரலோகங்கள் அல்லது மூன்று மகிமைகள் உண்டு. உயர்வானது பெற நாம் புதிய நிலத்த உடன்படிக்கையினுள்ள பிரவேசிக்க வேண்டும். இல்லையெனில் நாம் அதை பெற முடியாது. மற்றொன்றில் நாம் நுழையலாம் ஆனால் அதுவே ராஜ்யத்தின் முடிவு. அதை நாம் உயர்த்தி கொள்ள முடியாது. சில சமயங்களில் ஆலய பரிதிஷ்டை ஆராதனையின் போது நான் சேர்ந்த இசை கேடு கேட்கும்போது நான் ஒரு தாழ்மை உணர்வை அனுபவிக்கிறேன். அது இருதயத்தை மனதையும் உயர்த்துகிறது. என் கண்களை மூடுகிறேன். என் மனதில் பல தடவைகள் சிலர் ஆலயத்தின் ஒரு பகுதியிலிருந்து அதிகமாக பறந்து விரிந்த செல்வத்தை கண்டிருக்கிறேன். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அவர்களுக்காக செய்யப்பட வேண்டிய முக்கிய பணிக்காக காத்திருக்கிற ஆவிகள் அவைகளை குறிக்கின்றன எனவும், தங்கள் நித்திய முன்னேற்றத்தில் அவர்களை கட்டுகிற சங்கிலிகளிலிருந்து விடுவிக்கிற இடம் கடைசியில் ஒன்று இருக்கிறது என்பது ஆல் களி கூறுவதாக உணர்கிறேன். அந்த நிலைக்கு வர நீங்கள் அந்த முக்கிய பணியை செய்ய வேண்டும். நீங்கள் உங்கள் முன்னோரை அடையாளம் காண வேண்டும். புதிய குடும்பத்தேடுதல் திட்டம் முன்பை விட அம்முயற்சியை எளிதாக்குகிறது. அந்த முன்னோர்களை கண்டு பிடித்து தகவல் சேகரித்து அவர் பெற்று கொள்ள ஏங்கிக் கொண்டிருக்கிற நியமங்களை நிறைவேற்ற கர்த்தருடைய வீட்டுக்கு வாருங்கள். ஆலய பணியில் பங்கேற்க இயல்வது எவ்வளவு ஆனந்தம். என் மனைவியின் முன்னோராகிய ஜெனீன் அனுபவத்தை சொல்ல விரும்புகிறேன். அவரது பெயர் சாரா டி ஆர்மென் பி ரிச். அவரது குறிப்பு நமது வாழ்வில் ஆலயங்கள் ஏற்படுத்த கூடிய தாக்கத்தை காட்டுகிறது. அவருக்கு 31 வயதாக இருந்தபோது நாவு ஆலயத்தில் பணியாற்ற பிரிகம்யாங்கிடமிருந்து அழைப்பு பெற்றார். அந்த ஆலயத்தை கைவிட்டு வருவதற்கு முன் சாத்தியமான எல்லா நியமங்களும் அங்கு நிறைவேற்றப்பட்டன. அவர் எழுதியது இதுவே. நமக்கு முன்புள்ள அறியப்படாத யாத்திரையில் நம்மை அவர் வழி நடத்துவார், தாங்குவார் என அறிந்து நாம் தேவனில் விசுவாசம் பெற சாத்தியப்படுத்திய நமது அனைத்து துயரங்கள் மத்தியிலும் நமக்கு ஆனந்தமும் ஆறுதலும் கொடுத்து கர்த்தரின் வீட்டில் நாம் பெற்ற ஆசீர்வாதங்கள் அநேகம். கர்த்தரின் ஆவியின் செல்வாக்குகளும் உதவியாலும் விசுவாசம் மற்றும் ஆலயத்தில் அருளப்படுகிற அறிவும் இல்லாவிட்டால் நமது பயணம் இருட்டில் குதிப்பது போலாகும். முன்பே போலவே குளிர்காலத்தில் அப்படிப்பட்ட பயணத்தை தொடங்கவும் நமது பாவத்தின் நிலையில் மரணத்தின் வாய்க்குள் நடப்பது போலிருக்கும். ஆனால் நாம் நமது பரலோக பிதா மீது விசுவாசம் கொண்டிருந்தோம். அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தோம். நாம் அவரது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என அறிந்து அவரது சுவேஷத்தை தழுவிக்கொண்டுள்ளோம். துயரத்துக்கு பதிலாக நமது விடுதலையின் நாள் வந்ததென களிர் கூறுகிறோம். இப்போது எனக்கு ஆலயம் குறித்து விசேஷித்த அர்த்தம் இருப்பதை பற்றி பேசுகிறேன். இச்செய்தியின் பகுதி உணர்வு பூர்வமானதாக இருக்கும் போகிறது. ஆகவே நான் மிகவும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கும்படி உங்கள் ஜபத்தை நாடுகிறேன். 14 வருடங்களுக்கு முன்பு கர்த்தர் என் மனைவியை திரைக்கு அப்பால் எடுத்து கொண்டார். நான் அவளை என் முழு இருதயத்தோடு நேசிக்கிறேன். அது அவரது சித்தம் என்று நான் அறிவித்தால் நான் ஒருபோதும் குறை கூறவில்லை. ஏன் என ஒருபோதும் கேட்கவில்லை. ஆனால் அந்த அனுபவத்தில் இருந்து நான் அறிந்து கொள்ள வேண்டும் என அவர் விரும்பியது அதுவே. குறை கூறாமல் பிரச்சனைகளை மேற்கொள்ள அவர் நமக்கு சந்தர்ப்பம் அளிக்கும் போது அவர் நம்மீது வைக்கும் நம்பிக்கைக்காக கர்த்தருக்கு நன்றி கூறி நமது வாழ்வில் உள்ள துக்கமானவற்றை சிந்திக்கும் சிறந்த வழி அதுவென நான் நம்புகிறேன். பிள்ளைகள் பெரும் ஆசீர்வாதம் பெற்றிருந்தோம். ஒரு மகள் முதல் குழந்தை எங்கள் வாழ்வில் அமோகமான ஆசீர்வாதமாக தொடர்ந்து இருக்கிறாள். 2 ஆண்டுகளுக்கு பின்பு ரிச்சர்ட் என்ற மகன் பிறந்தான். சில ஆண்டுகள் கழித்து ஒரு மகள் பிறந்தாள். சில நிமிடங்கள் மட்டுமே வாழ்ந்து அவள் மறைந்தாள். எங்கள் மகள் ரிச்சர்ட் ஒரு இருதய குறைபாட்டின் பிறந்தான். அது குணப்படுத்தப்படவில்லை என்றால் அவன் 2 அல்லது 3 ஆண்டுகள் வாழ சாத்தியமே இருக்கிறது என நாங்கள் சொல்லப்பட்டோம். அது அப்படிப்பட்ட குறைபாடுகள் சரி செய்யப்பட இப்போது பயன்படும் நுட்பங்கள் அறியப்படாத காலம். தேவையான அறிவை சிகிச்சை செய்ய முயற்சிக்க மருத்துவர்கள் ஒத்துக்கொண்டு ஒரு இடத்தை கண்டுபிடிக்கும் ஆசீர்வாதம் பெற்றோம். அவனது இருதய துடி வைத்து கொண்டிருக்கும் போது அந்த செய்யப்பட்ட அந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும். எங்கள் மகளது பிறப்பு மற்றும் இறப்புக்கு 6 வாரங்களுக்கு பின்பு அந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சை முடிந்த பின்பு தலைமை மருத்துவர் வந்து வெற்றியுடைந்ததாக தெரிவித்தார். எவ்வளவு அற்புதம் என நாங்கள் நினைத்தோம். எங்கள் மகன் பலமான உடல் பெற்று அவன் உடவும் நடக்கவும் வளரவும் முடியும். நாங்கள் கர்த்தருக்கு ஆழ்ந்த நன்றி தெரிவித்தோம். பின்பு 10 நிமிடங்கள் கழித்து அதே மருத்துவர் இருண்ட முகத்தோடு வந்து சொன்னார், உங்கள் மகன் மறிந்து விட்டான். அவனது சிறிய சரீரம் தாங்க முடியாத அளவுக்கு அறுவை சிகிச்சையின் தாக்கம் அதிகமாயிருந்தது. பின்பு இரவில் என் மனைவியை அழைத்து கொண்டு சொன்னேன், நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, ஏனெனில் நம் பிள்ளைகள் உடன்படிக்கையின் பிறந்தவைகள், எதிர்காலத்தில் நாம் அவர்களை நம்முடன் கொண்டிருப்போம் என்ற உறுதி நமக்கு உண்டு. நாம் நன்கு வாழக்கூடிய காரணம் இருக்கிறது. செலஸ்டியல் ராஜ்யத்துக்கு சென்ற நமது ஒரு மகனும் மகளும் உள்ளனர், ஏனெனில் அவர்கள் 8 வயதுக்கு முன்பே மறைந்தனர். அந்த அறிவு எங்களுக்கு மிகுந்த ஆறுதல் அளித்தது. இக்காலத்துக்கும் நித்தியத்துக்கும் நீங்கள் 7 பிள்ளைகள் அனைவரும் எங்களோடு முத்திரிக்கப்பட்டுள்ளன என்பதில் நாங்கள் களிர் கூறுகிறோம். அச்சோதனை எங்கள் இருவருக்கும் பிரச்சனையாக இருந்ததில்லை, ஏனெனில் நாம் நீதியாக வாழ்ந்து ஆலய நியமங்களை பெற்றிருக்கும் போது பிற யாவும் கர்த்தரின் கருத்தில் உள்ளது. நம்மால் இயன்றதை செய்வோம். ஆனால் கடைசி முடிவு அவருடையது. நாம் தகுதியோடு வாழும்போது நமது வாழ்வில் நடப்பது பற்றி நாம் ஒருபோதும் குறை கூறக்கூடாது. 14 ஆண்டுகளுக்கு முன்பு என் மனைவி இன்னும் உலகில் வாழ வேண்டியதில்லை என கர்த்தர் முடிவு செய்தார். அவளை திரையில் அடுத்த பக்கத்துக்கு எடுத்து கொண்டார். கடினமான நேரங்களில் அவளிடம் திரும்பி பேச முடியவில்லை என்ற சமயங்கள் இருந்திருக்கின்றன என அறிவிக்கிறேன். ஆனால் குறை கூறவில்லை. என் வாழ்வின் முக்கிய நேரங்களில் திரைக்கு ஊடே அவளது செல்வாக்கை நான் உணர கர்த்தர் எனக்கு என்னை அனுமதித்திருக்கிறார். நாம் ஆலய உடன்படிக்கைகளை காத்து கொண்டு அந்த நியமங்களால் வாக்கு தத்தம் செய்யப்பட்ட ஆசீர்வாதங்களை தக்க வைக்க நீதியாக வாழும்போது கவலைப்படவோ மனம் சோர்வோ தேவையில்லை என்று கற்பிக்க முயற்சிக்கிறேன். ஆலயத்தில் நிறைவேற்றப்பட்ட நியமங்களின் மீதம் என் முழு இருதயத்தோடு நேசிக்கிற அந்த அழகிய மனைவியுடனும் திரைக்கு அப்பால் அவளுடன் இருக்கிற பிள்ளைகளுடனும் இருக்கும் ஸ்லாக்கியம் பெறுவேன் என அறிவேன். இந்த உலக வாழ்வுக்கு மட்டுமின்றி நித்தியத்துக்கும் முத்திரைக்கும் அதிகாரத்தை பூமியில் மீண்டும் பெற்றிருப்பது என்ன ஸ்லாக்கியம். உலகில் நாம் மகிழ்ச்சியாயிருக்க தேவையான நியமங்கள் உள்ளிட்ட இதற்கு பின்பும் நீடித்த மகிழ்வான வாழ்வு வாழ தேவையான நியமங்கள் உள்ளிட்ட தனது சுவேஷத்தை முழுமையுடன் கர்த்தர் மறுஸ்தாபிதம் செய்திருக்கிறார் என்பதற்கு நான் மிகவும் நடியுன்றவனாக இருக்கிறேன். இதுவே கர்த்தரின் பணி. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். இது அவருடைய சபை. நான் அவருடைய சாட்சி. ஆலயத்தில் நிறைவேற்றப்படுகிற ஒவ்வொரு நியமத்தையும் சக்தி வாய்ந்ததையும் நீடித்ததாகவும் ஆக்குகிற ஆஸ்திவாரம் அவரது பாவ நிவர்த்தியே. நான் பெற்றிருக்கிற எல்லா தகுதிகளுடனும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவ்விதமாய் சாட்சி அளிக்கிறேன். ஆமென்.
Every ordinance performed in the temple. I so testify with every capacity that I possess. In the name of Jesus Christ, amen.
We remind the brethren.
Mountain daylight நேரப்படி இந்த மாலை 6 மணிக்கு பொது ஆசாரியத் கூட்டம் ஆரம்பிக்கும் என சகோதரர்களுக்கு நாங்கள் நினைவிட்டுகிறோம். நாடு முழுவதிலும் பறந்திருக்கிற நாளை காலையின் ஆசி சிரிப்பு கூடார பாடல் குழு ஒளிபரப்பு மவுண்டன் டே லைட் நேரடி காலை 9:30 பத்து மணி வரை ஒளிபரப்பாகும். இந்த நண்பகலில் வழங்கப்பட்ட அழகிய இசைக்காக சால்ட் லேக் பகுதி மத கல்வி நிலையத்தில் நிலையங்களிலிருந்து இணைந்த பாடற்குழுவிற்கு நாங்கள் நன்றியுடுகளாயிருக்கிறோம். பன்னீர் அப்போஸ்தலர்கள் குழுவினர் மூப்பர் ரசல் எம் நெல்சன் இந்த கூட்டத்தின் நமது இறுதி சொற்பொழிவாளர். அவரது உரையாடலின் பின் சிங் வி நவ் அட் பார்ட்டிங் என்ற பாடலை பாடுவார்கள். பாடலின் முடிவில் 70 மூப்பர் டக்லஸ் எல் கேல்ஸ்டர் இறுதி ஜபம் ஏறெடுக்கப்படும்.
With you, my dear brothers and sisters, I express love and admiration for Elder Neil L. Anderson. His call to the Holy Apostleship has come from the Lord, as revealed to his prophet, President Thomas S. Monson. Throughout his life,
தனது சித்தத்தை பரலோக பிதாவிடம் ஒப்படைத்தது போலவே தீர்க்கதரிசியும் தன்னுடைய சித்தத்தையும் கர்த்தரிடம் ஒப்படைத்தார். அந்த வல்லமையை அதிகப்படுத்துவதற்காகவும் உபயோகப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு நன்றி தலைவர் மான்சன். நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். மூப்பர் நீல் ஆண்டர்சன், உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.
Our prayers
நமது ஜெபங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நடைமுறைகள் மற்றும் போதனைகள் பின்பற்றிய அமைந்துள்ளது. அவர் நமக்கு எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து போதிக்கிறார். அவருடைய ஜெபத்திலிருந்து நாம் அநேக பிரதிபத்துவம் வாய்ந்த பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். நாம் கர்த்தரின் ஜெபத்தின் மூலம் ஆரம்பிக்கிறோம். அவர் கொடுத்துள்ள மற்ற ஜெபங்களிலிருந்து பாடங்களை சேர்க்கிறோம். பரலோக மண்டலத்திலிருந்து எங்கள் பிதாவே, நம்முடைய பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, எங்களுக்கு வேண்டிய அகராத்தை இன்று நீங்கள் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை நீங்கள் எங்களுக்கு பணியும். எங்களுடைய சோதனைக்கு படாமல் தீமையின்றி எங்களை இரட்சிக்கொள்ளுமாறும் ராஜ்யம் வலிமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமேன். கர்த்தரின் ஜெபம் புதிய ஏற்பாட்டின் 2 முறையும் மார்மன் புத்தகத்தில் 7 முறையும் பதிக்க செய்யப்பட்டுள்ளது. இது ஜோசப் ஸ்மித்தின் வேதாகம மொழிபெயர்ப்பிலும் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த 2 சொற்பாடல்கள் மூலம் தெளிவுரை வழங்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு விரோதமாக அக்கிரமங்களை செய்வதர்களை நாங்கள் மன்னித்துக்களைப் போல எங்களுக்கு அக்கிரமங்கள் எங்களுக்கும் மன்னியும். மேலும் நாங்கள் சோதனையில் சிந்தித்துக் கொள்ளும்படி இடம் கொடாதிருக்கும், ஆனால் தீமை என்று விடுதலையாக்கிடும். மன்னிப்பின் தெளிவுரையானது போதகத்தின் மற்ற வாக்கியத்தால் ஆதரிக்கப்படுகிறது. அவர் நம்முடைய ஊழியர்களுக்கு கூறியது, நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கும் போது கர்த்தராகிய நானும் உங்களை மன்னிப்பேன். அதாவது, ஒருவன் மன்னிக்கப்பட வேண்டுமானால் முதலில் அவன் மன்னிக்க வேண்டும். சோதனையினால் மீதான தெளிவுரையானது உதவிக்காக இருக்கிறது. நாம் நிச்சயமாக தெய்வத்தன்மையாக சிந்தனைக்குள் வழி நடத்த மாட்டோம். கர்த்தர் சொன்னார், நீங்கள் சோதனைகளுக்கு சிங்கிக் கொள்ளாதபடிக்கு விழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய ஜெபத்தின் 4 வாக்கியங்கள் பொருத்தமில்லதாக இருந்தாலும் அவை அனைத்தும் நம்முடைய பிதாவுக்கு மறுதையாவது வழக்குவதோடு பிதாவிக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் இடையே நெருங்கிய உறவையும் முக்கியத்துவம் படுகிறது. உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக என்று சொன்னோர் நாம் ஜெபிக்கும் போது நாம் உணரும் கணத்தையும் ஆராதிப்பதற்குரிய மனோபாவங்களையும் பிரதிபலிக்கிறது. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக கூறும் கருத்தை நான் பிறகு கூறுகிறேன். அன்றாட அப்பத்திற்கான அவருடைய வேண்டுகோளானது சரீர பூசப்பட்டு ஆவிக்குரிய போசிப்பையும் உள்ளடக்கியுள்ளது. தன்னையே வாழ்வின் அப்பம் என அழைத்து கொண்ட இயேசு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார். என்னிடத்தில் வருகிற எவனும் ஒரு காலம் பசியப்படுவதில்லை. நான் தகுதியுடன் தண்ணீரையும் அப்பத்தையும் பங்கெடுத்துக் கொள்ளும் போது நான் இப்பொழுதும் அவருடைய ஆவியை நம்மோடு பெற்றிருப்போம். இந்த ஆவிக்குரிய அகாரமானது எந்த வழியிலும் கிடைக்காது.
That is spiritual sustenance
கர்த்தர் அவருடைய ஜெபத்தை முடிக்கும் போது பிதாவின் மகா வல்லமையும் மகிமையையும் ஆமேன் என்று நிறுவுதலையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நமது ஜெபங்களும் ஆமேன் என்றே முடிவடைகிறது. இது எவ்வென்றால் மொழிகளில் வித்தியாசமாக உச்சரிக்கப்பட்டாலும் அதன் அர்த்தம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பொருள் உண்மையாக அல்லது நிச்சயமாக என்பதாகும். ஆமேன் என்பது சேர்ப்பது ஒரு போதனையாக அல்லது ஜெபத்திய புனித முடிவுடன் உறுதிப்படுத்துவதாகும். ஒவ்வொரு சேவையுமான கேட்கக்கூடிய ஆம் என்பதை ஒத்துக்கொள்பவராலும் இது என்னுடைய புனிதமான உறுதிமொழியாக இருக்கிறது என முக்கியப்படுத்துவாக வேண்டும். கர்த்தர் தன்னுடைய ஜெபத்தில் தன்னுடைய பின்பற்றவர்களிடம் முதலாக வீணாவற்றை மீண்டும் மீண்டும் கூற வேண்டாம் என முகவரை அளிக்கிறார். இவ்வாறாக கர்த்தரின் ஜெபமானது ஜெபத்தை மனப்பாடம் செய்யப்படிக்கும் மீண்டும் 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 ஒப்புவிக்கப்படிக்கும் பின்பற்றி செல்ல ஒரு நடைமுறை வழங்குகிறது. போதரானவர் நாம் எப்போதும் தீமையை தடுக்கும் போது நீதியாக வாழ்வதற்கும் பிதாவினுடைய உதவிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என விரும்புகிறார். கர்த்தரின் மற்ற ஜெபங்களும் கூட போதையாக உள்ளன. முக்கியமாக அவருடைய பறை பேசும் ஜெபங்கள். அவர் தன்னுடைய சீசர்களின் நலனுக்காக தன்னுடைய பிதாவின் இடத்தில் பரிந்து பேசியத்தின் நிமித்தம் அவை அவ்வாறு அழைக்கப்பட்டன. நான் யோவான் 17 மேற்றுக்கொள்வது காட்டுவது போல உலகர் எச்சகர் மூலங்காலில் நின்று ஜெபிப்பதை கற்பனை செய்து பாருங்கள். இவைகளை செய்ய சொன்ன பின்பு நம்முடைய கண்களை வானத்துக்கு ஏற்றெடுத்து சொன்னதாவது, பிதாவை உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்திக்கும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். நான் செய்யப்படி நீர் எனக்கு நிச்சயமித்த கிரியை செய்ய முடித்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நாம் உம்மிடத்தில் புறப்படுவேன். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தரின் இந்த ஜெபத்திலிருந்து பிதாவின் இடத்தில் நம்முடைய மத்தியஸ்தாராகவும் நியாயபதியாகவும் அவர் எவ்வளவு ஆர்வமுடன் தன்னுடைய பொறுப்புகளை உணர்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆர்வத்துடன் நாமும் அவரது கற்பனைகளையும் கை கொள்ளவும் நித்தியத்திற்கும் நிலைத்திருக்கும்படியாகவும் நம்முடைய பொறுப்புகளை உணர வேண்டும். முற்கால அமெரிக்க மக்களுக்காக இயேசுவின் மூலம் ஒரு பரிந்து பேசும் ஜெபம் கொடுக்கப்பட்டது. பதிவேடு கூறுவது, அவர் பிதாவின் இடத்தில் நானும் ஜெபம் பண்ணுகிறதை நாங்கள் கேட்க அச்சமயத்தில் எங்கள் ஆத்மாக்கள் நிறைந்த அந்த சந்தோஷத்தை ஒருவராலும் எண்ணி பார்க்க முடியாது. பின்பு இயேசுக்குரியதாவது, உங்களுடைய விசுவாசத்தின் மித்தம் நீங்கள் பாக்கியவனாய் இருக்கிறீர்கள். மேலும் இப்பொழுது இதோ எந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்கிறது என்றார். இயேசு ஒற்றுமைக்காக வேண்டிக் கொள்கிறார். அவர் சொன்னார், பிதாவை அவர்கள் என்னை விசுவாசிக்கிறபடியினாலும் பிதாவை நீர் என்னிலுமே நாம் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்பில் ஒன்று ஆயிருக்கவும் நான் அவர்களுக்காக உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். நாமும் கூட நமது ஒன்றுமைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களிடத்திலும் நமது அன்பானவர்களிடத்திலும் ஒரே மனதுடன் ஒரே சிந்தையுடன் நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய அயலாருக்கும் நமக்கும் இடையே உள்ள பரஸ்பர புரிந்து கொள்ளுதலாகவும் மரியாதையாகவும் நாம் ஜெபிக்கலாம். நாம் உண்மையிலேயே பிறர் மீது அக்கறை கொண்டிருந்தால் நாம் அவருக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவர் ஜெபியுங்கள். யாக்கோபு போதிரார், நீதிமானின் வல்லமை நிறைந்த ஊக்கமாக ஜெபமானது அதிக நன்மை கொடுக்கும். ஜெபத்தை குறித்த மற்ற பாடங்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டன. அவர் நம்முடைய சீஷர்களிடம் கூறியதாவது, நீங்கள் பிதாவினிடத்தில் என்னுடைய நாமத்தில் எப்பொழுதுமே ஜெபிக்க வேண்டும். இரட்சகர் மேலும் வலியுறுத்தியதாவது, பிதாவினிடத்தில் உங்கள் குடும்பத்தோடு நாம் நாமத்திலே எழும்பி ஜெபியுங்கள். கீழ்ப்படுத்துதல், இந்த பாடத்தை நாம் நம்முடைய பரலோக பிதாவிடம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது பிரயோகிக்கலாம். கர்த்தரின் மற்ற ஜெபங்கள் மூன்றும் தொடர்ச்சியான வசனங்களை கொண்ட பாடத்தை போதுகிறது. பிதாவை, நான் தேர்ந்தெடுத்த இவர்களுக்கு நீர் அருளிய பரிசுத்த ஆவியானவருக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறேன். பிதாவை, அவர்களுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற யாவருக்கும் நீர் பரிசுத்த ஆவியானவரை அருளும்படியாக உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, அவர்களுடைய எண்ணத்தை நீர் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவை அருளி இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரின் தோல்மை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததென்றால் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்ட குணப்பட்ட அனைவரும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவரை அறுவடை செய்யும்படியாக உதவ வேண்டும். நாம் அப்படியாக ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் வல்லமையாக மாறுகிறார். நம்முடைய ஜெபத்தை உயர்த்துதல். நமது ஜெபங்கள் உயர்த்தப்படுத்தியுள்ள வழிகள் கர்த்தர் போதித்துள்ளார். உதாரணமாக, நீதியின் துதி எனக்காக ஜெபமாக இருக்கிறது. அது அவர்களின் தலைமைகளின் மீதான ஆசீர்வாதமாக பதிலளிக்கப்படும். ஜெபமானது உபவாசத்தின் மூலமும் உயர்த்தப்படும். கர்த்தர் சொன்னார், நீங்கள் இந்த முதல் ஜெபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருக்கும்படியான ஒரு கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஞானமான உபவாசத்தை குறித்து வேண்டுகோளானது அப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக செய்வதாக இருக்கிறது என் எச்சரித்தை தலைவர் ஜோசப் எஃப் ஸ்மித் அளிக்கப்பட்டது. ஒரு மனிதன் தன்னைத்தானே கொள்ளும் வரை உபவாசித்து ஜெபிக்கலாம். அதற்கு ஏதேனும் தேவையாயிருக்கிறதா? அது ஞானம் கிடையாது. கர்த்தர் அரை டஜன் வார்த்தைகள் விசுவாசத்தில் அளிக்கப்படும் போது எளிமையான ஜெபத்தை கேட்கிறார். ஆயிரக்கணக்கான வார்த்தைகளுடைய ஜெபத்திற்கும் ஒரு மாதம் முழுவதுமாக உபவாசத்திற்கும் அளிக்கும் பதிலை போலவே ஆயத்தமாக வல்லமையாகும். 24 மணி நேரத்திற்கும் அதிகமாக தொடராத உபவாசத்தை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் அதிகமானதும் தேவையற்றையும் விட போதுமானதும் அதிக சந்தோஷமானதுமான திருப்தியான நல்ல எடுத்தியம் ஏற்றுக்கொள்கிறார். அதிகமானது மற்றும் தேவையற்றது என்ற எண்ணத்தை கூட நமது நீண்ட ஜெபத்திற்கு கண்டுபிடிக்கலாம். சபை கூட்டத்தில் ஏற்றெடுக்கப்படும் ஒரு நிறைவு ஜெபமானது ஒவ்வொரு செய்தியின் சுருக்கமானமும் கால நிர்ணயம் செய்யப்படாத போதனையாகவும் உள்ளடக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட ஜெபம் நான் விரும்பப்படுகிறபடி எவ்வளவு நீண்டதாகவும் இருக்கலாம். ஆனால் பொது ஜெபங்கள் நம்மோடு கர்த்தரின் ஆவியானவரால் இருக்கத்தக்கதாக சிறிய வேண்டுதல்களுக்காகவோ அல்லது வெளிப்படுத்தப்படும் நன்றியுடன் சுருக்கமாக உறுதிமொழியாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் மற்ற வழிகளாலும் உயர்த்தப்படலாம். உலக சம்பந்தமான அணுதின ஆடைகளும் பேச்சுகளும் அதிகமாக வழக்கமாக மாற்றிக்கொள்ளுதலாம். நாம் சம்பிரபாய தகுந்த மொழியினால் ஜெபத்தை பாதுகாக்க வேண்டு கொள்ளப்பட்டுள்ளோம். நம்முடைய ஜெபங்களின் நீர் உம்முடைய போன்றுவதற்கு பதிலாக நான் கண்படுத்துகிற உண்மை, நீர் உம்முடைய உண்மை கிடையாது ஆகியவற்றை பயன்படுத்துகிறோம். அப்படி செய்வது தாழ்மையாய் இருப்பதற்கு நமக்கு உதவுகிறது. நமது ஜெபங்களை கூட உயர்த்தும். வேதங்கள் அப்படியாக அறிவிக்கிறது. நீங்களும் தாழ்மையாய் இருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கைகளினால் உம்மை வழி நடத்தி உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை தருவார். ஜெபமானது தனிப்பட்ட ஆர்வத்துடன் ஆரம்பமாகிறது. இதோ கர்த்தர் சொன்னார், நான் கதர் வரதே நின்று தடுகிறேன். எவனாவது என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் வருவேன், அவனோடு பந்தியிருப்பேன், என்னோடு என்னை கூட இருப்பான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பரலோக பிதாவிடம் ஜெபிக்கும் போது கதவு திறக்கப்பட்டிருக்கும். நாம் இப்போதும் ஜெபிக்கலாம். நாம் விரும்புவ போதெல்லாம் ஆல்மா போதித்தான், உன் எல்லா செயல்களிலும் கர்த்தரிடத்தில் ஆலோசி, அவர் உன்னை நன்மையாக நடத்துவார். ஆம், நீர் இரவு படுக்கும் போது கர்த்தர் உன்னை உன் உறக்கத்திலே காத்து கொள்ளும்படியாக கர்த்தரிடம் ஜெபித்து துறங்கு. நீ காலையில் எழும்பும் போது தேவனுக்கென்று உன்னுள்ளம் நன்றிகளாக நிறைந்திருக்குமாக. இவைகளை நீ செய்தால் கடைசி நாளின் போது உயர்த்தப்படுவாய். இயேசு நம்முடைய சீஷர்களிடம் அவர்களுடைய இருதயத்தை ஜெபித்து நிறுத்த வேண்டும் என நினைவூட்டினார். குடும்ப ஜெபத்தில் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் கூடவே அனுதின தனிப்பட்ட ஜெபங்களிலும் நமது உணவை ஆசீர்வதிக்கும்படிக்கும் முழங்காலில் இட்டு சபை அங்கத்தினர்களின் வழக்கமாக இருக்கிறது. தலைவர் மான்சன் சொன்னார், கர்த்தரிடத்தில் நாம் நமது குடும்பத்தினரும் மற்றும் நமது தனிப்பட்ட ஜெபங்களையும் அளிக்கும் போது அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகவும் நம்பிக்கையுள்ளவர்களாகவும் நாம் அப்படி செய்வோம். ஆகவே இம்மைக்குரிய மற்றும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு ஜெபிக்கும் போது உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என இயேசு கர்த்தரிடத்தில் வேண்டியதைப் போல நாமும் வேண்டிக் கொள்ள வேண்டும். நமது இரத்தத்தால் நம்மை விடுத்துவிட உலகத்தின் இரட்சகரான இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பராகவும் நமது முன்மாதிரியாகவும் இருக்கிறார். அவரது அந்நித்திய ஒளியத்தின் நெருக்கத்தில் அவரது சித்தம் நேசகுமாரனாக பிதாவின் சித்தத்தின்படி ஏற்றுக்கொள்வதாக அவர் ஜெபித்தார். அந்த கொடூரமான தருணத்தில் இரட்சகர் கதறினார், பிதாவே, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்மோடு கூட மகிமை என்றென்றிருக்கும் இருக்கும். ஆகவே நாம் பிதாவிடம் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யம் பூமி முழுவதும் சென்றடையும். பூமியும் குடிக்கெல்லாம் அந்த நாட்களுக்காக ஆயத்தப்படுக்கையில் பூமியில் ஸ்தாபிக்கப்பட்ட தேவனின் ராஜ்யத்தை சந்திப்பதற்காக மனுஷ நம்முடைய மகிமையின் பிரகாசத்தில் இறங்கி வருவதற்கு நாம் இப்போதுமே ஜெபிக்க வேண்டும். நமது அணுதில வாழ்விலும் நமது முக்கியமான நேரத்திலும் கர்த்தரிடம் பெற்ற இந்த பொக்கிசமான பாடங்களை ஊக்கமுடன் பயன்படுத்துவோம். நான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.
To our heavenly Father. Our beloved Father who art in heaven,
எங்கள் அருமையான பரமபிதாவே,
we thank thee for the sustaining sweetness of this hour.
இதோ இந்த அருமையான கூட்டத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
Loved of thee and by ourselves alike. And thank thee for the great gift of music.
இந்த அருமையான இசைக்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம்.
For its unmatched gift and drawing us nigh unto thee, helping us remember that blessings overshadow burdens and thinning the veil which separates us from heaven.
பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம்.
We acknowledge that our hopes through the eons of time are centered in the great ransoming sacrifice of thy well-beloved Son.
எங்களுடைய நம்பிக்கை உம்முடைய ஒரே திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்க ஆசீர்வதிப்பதற்கு நன்றி உள்ளவாக
இருக்கின்றோம்.
இங்கு நாங்கள் கேட்டதிலும் உணர்ந்ததற்காகவும் நாங்கள் நன்றி உள்ளவாக இருக்க ஆசீர்வதிக்கவும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.
This has been a broadcast.
இது பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபை 179வது கொரடக பொது மாநாட்டின் ஒளிபரப்பு. சபையின் பொது அதிகாரிகள் மற்றும் சபையின் பொது அலுவலகத்திலிருந்து சொற்பொழிவுகள் தேர்வு செய்யப்பட்டு உள்ளனர். சால்ட்லேக் பிரதேச மத கல்வி நிலையங்களில் இருந்து ஒரு இணைத்து பாடல் குழுவால் இந்த கூட்டத்திற்கு இசை வழங்கப்படுகின்றது. இந்த ஒளிபரப்பு பானுவேல் கம்யூனிகேஷன் ஒரு பொது சேவையாக வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் எந்த ஒரு மறு தயாரிப்பு, மறுபதிப்பு, ஒளிப்பதிவு, எழுத்து வடிவமாக்குதல் மற்றும் பிற பயன்பாடுகள் எழுத்து மூலமான ஒப்புதலினின்றி தடை செய்யப்பட்டுள்ளது.